சாந்தி, எல்லாரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா? 31/3/2018 என்ற முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் பழைய பாவ கணக்கெல்லாம் முடிச்சிட்டு புது புண்ணியத்தின் கணக்க சேமிப்பு செய்யற டைம் இந்த சங்கமேகம். யோக பலத்தின் மூலம் எப்பவுமே ஆரோக்கியமானவராக செல்வந்தராக ஆகணும், சதா ஆரோக்கியமானவராக சதா செல்வந்தராக ஆகணும். இப்ப எதுவுமே கிடையாது இல்லையா, சோ அதெல்லாம் இழந்துட்டோம். காரணம், நிறைய பாவத்தை சேர்த்துட்டோம். சோ பாவத்தையும் ஒரு பக்கம் அழிக்கணும், ஏன்னா செல்வம் வர்றதுக்கு அதுவே தடையா இருக்கும். புண்ணியத்தையும் சேர்க்கணும், ரெண்டுத்துக்கும் ஒரே வழிதான். அப்பா நினைவு, 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 நினைவு. அந்த நினைவுக்கு ஆதாரமா இருக்கிற ஞானம், இது ரெண்டும் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்குமா, அது ரொம்ப முக்கியம். பட் ஆனா நமக்கு ஒரு ஒரு ஞானத்தை எடுத்து பக்காவா பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது கரெக்டா பயங்கர டெஸ்ட் பேப்பர் வரும். ஆனா அந்த டெஸ்ட் பேப்பர் வந்து தப்பிக்கிறதுக்கான வழியே அந்த பாயிண்டா தான் இருக்கும், அது அதை மறக்க வைக்கிற மாதிரி வரும். ஆனா நீங்க ஒண்ணுமே நினைக்க தேவையில்ல, இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் பண்றோம் அது மட்டும் டக்குன்னு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா தப்பிச்சிடுங்க, மறந்தீங்கன்னா போயிடும். சோ ஏன்னா பாவ கணக்கு அவ்வளவு இருக்குது. சோ இது ஏன் இவ்வளவு டெஸ்ட் பேப்பர் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்ம எடுக்கிற பிராக்டிஸ்க்கு ஏத்த டெஸ்ட் பேப்பர் வருது நல்லது தானே. நிறைய சேர்த்து வச்சுக்கோம் பாவத்தை. நம்ம எந்த ஆயுதத்தை எடுக்கிறோமோ அந்த ஆயுதத்தினால அழிக்கப்பட வேண்டிய பாவம் தான் உங்க முன்னாடி வந்து நிற்கும். அப்ப கரெக்டா தானே டிராமா அனுப்புது இல்லையா, பாபா அனுப்புறாரு குழந்தை கரெக்டா இருக்குது, இந்த பாவத்தை இப்ப அனுப்பலாம், குழந்தை அழிச்சிடும். ஆனா என்ன பண்றது, அது அது வர்றதுக்குள்ள ஆயுதம் கையில இருக்கிறதே மறந்துடும். ஞான பலத்தினாலும் யோக பலத்தின் மூலமாகவும் பாவ கணக்கு அழிச்சு புண்ணிய கணக்கு சேமிச்சு சேமிப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் சதா ஆரோக்கியமானவராக சதா செல்வந்தராக ஆக முடியும். கேள்வி, முழு கல்பத்திலும் இருக்க முடியாத ஒரு விசேஷத்தன்மை சங்கமத்துல மட்டுமே இருக்கு, அது என்ன விசேஷத்தன்மை அப்படின்னா, 5000 வருஷத்துக்கு பிறகு ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கிற அந்த மங்களகரமான சந்திப்பு சங்கமத்துல தான் நடக்குது. 5000 வருஷம் கழிச்சு நடக்குது. பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையறதுக்கான சமயம் இதுதான். இப்பதான் பாபா ஞானத்தை கொடுக்கிறார், ஆஸ்தி அடையிற ஞானத்தை எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கிறார், கொடுத்து எல்லோரும் துக்கத்துல இருந்து விடுவிக்கிறார். சோ தேவதா மரத்து கன்று இங்கதான் நடப்படுது. சோ இவ்வளவு விசேஷங்கள் இருக்குது இந்த சங்கமேகத்துல. நேற்று பங்குனி உத்தரத்துக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கும், பக்தி மார்க்கத்துல பார்த்தா நிறைய தேவதைகள் கல்யாணம் பண்ண டைம், காவடி சுமந்த டைம் நிறைய வரும். இந்த மாதிரி இந்த சங்கமேகம் இல்லையா, பங்குனின்றது சங்கமேகத்தை, ஏன்னா அது இறுதி மாதம் இல்லையா. அதே மாதிரி கல்பத்தின் இறுதி யுகம் இந்த சங்கமேகம். சோ இதுல இவ்வளவு விசேஷம் இருக்குது, குழந்தைங்க துக்கத்தின் உச்சத்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்துற ஞானத்தை கொடுத்து தேவதை ஆக்குற. அதே மாதிரி வெவ்வேறு தர்மத்துக்கு போயிடுறாங்க கணக்கு வழக்கினால, சோ அவங்களை எல்லாம் அதுல இருந்து விடுவிச்சு அழைச்சிட்டு வர்றாரு, அல்லது வெளிப்படுறாங்க இதே சங்கமயத்துல. எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் கணக்கு வழக்கம் முடிச்சிட்டு போறதுக்கு தயாராகிறது இந்த சங்கமயம் தான், பரந்தாமத்துக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. இந்த மாதிரி விசேஷத்தன்மைகள் எந்த யுகத்துக்கும் கிடையாது. நேற்று இந்த வாணியை படிச்சிருந்தோம்னா இதையுமே சொல்லி இருந்திருக்கலாம், இவ்வளவு விஷயம் இருக்கு சூப்பரா. அவ்வளவு விசேஷமான யுகம் இது இந்த சங்கம யுகம். அதுல பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் இந்த டைம் வர பௌர்ணமி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதுல கலங்கமே இருக்காது, அவ்வளவு மற்ற பௌர்ணமில எல்லாம் கொஞ்சமாவது கலங்கம் இருக்கும், இதுல 16 கலைகள் முழுமையாக நிரம்ப பெற்றிருக்கும். அப்படி பெறுகிற யுகம் இந்த சங்கமயுகம் இல்லையா. ஏன்னா மற்ற எல்லா யுகத்துடைய இல்லையா, மற்ற 4 சங்கமயுகங்கள் வருது இல்லையா, திரேட்டாயுகத்துக்கு முன்னாடி, துவாபரயுகத்துக்கு முன்னாடி, கலியுகத்துக்கு முன்னாடி, சத்யுகத்துக்கு முன்னாடி, சோ அஞ்சு சங்கம யுகம் வருது. அப்ப இந்த அஞ்சு சங்கம யுகத்திலையும் இந்த யுகத்துல மட்டும்தான் இந்த சிறப்பெல்லாம் நடக்குது. இறைவனை சந்திக்கிறது, அப்பா கிட்ட இந்த ஆஸ்தி கொடுக்கிற ஞானத்தை அடையிறது, மற்ற தர்மத்துக்கு போனவங்க எல்லாம் வெளிப்பட்டு வர்றது இல்லையா, வெளியில வர்றத வந்து எதாலும் தட்டு நிறுத்த முடியல. ஆனா ஆயிரம் தடைகள் வருது, எல்லாத்தையும் தூக்கி கிடைச்சிட்டு எனக்கு அப்பா மட்டும்தான் அப்படின்ட்டு வராங்க. பங்குனி உத்தரத்தப்ப பாத்தீங்கன்னா, அந்த முதுகுல கொக்கி போட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அப்படியே அப்படியே தொங்குறாங்க. தசாவதாரம் படத்துல கமல் தொங்குவாரு, அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த லாரியில கட்டி முன்னாடி கட்டி தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது என்ன பண்ற, இறைவனை அடைந்தே தீருவேன், எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு வைராக்கியத்தோட சங்கம் யுகத்துல நம்ம பண்றதே நினைவு. அந்த மாதிரி யுகம், ஆஹா சங்கம் யுகம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி யுகம். ஓம் சாந்தி. பரமபிதா சிவன் அப்படின்ற பேரை கண்டிப்பா நீங்க சொல்லணும். பரமாத்மா, இறைவன், காட் இப்படின்னு தான் அதிகமா சொல்றாங்களே தவிர அப்பான்ற பேரு சொல்லாம விட்டுறீங்க. மெயின் அதுதானே கடவுள், அப்பான்றது தானே மெயின். சோ இத கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிற, ஏன்னா அதிகமா பரமபிதான்ற வேர்ட வந்து கிறிஸ்டியன்கள் யூஸ் பண்றாங்க. சோ அதனால சொல்லலையா என்னன்னு தெரியல, அத சொல்லணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்பாவுடைய பேரு சிவன் தான். ஏன்னா நிராகாரமானவர் அது சிவன்னாரு, அந்த ஒளி உடலற்றவர். ஆத்மாக்களும் நிராகாரராதான் பரந்தாமத்துல இருக்குது. இங்கதான் வந்து உடல் எடுத்து சாக்காரமா மாறிடுது. சாக்காரத்துல சாக்காரம்னாலே உடல்ல வர்றது. பரமபிதா பரமாத்மா அங்க இருந்து தன்னுடைய குழந்தைய போ நடிச்சிட்டு வா, அல்லது மத குருமார்களை போ அனுப்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா, அப்ப அவர் அனுப்பி வச்சாரு, அதனாலதான் அவங்களை இறை தூதர்கள்னு கூட சொல்றாங்க. எப்ப இறை தந்தைன்னு மனிதர்கள் வாயிலிருந்து வருதோ அப்ப வந்து அது மனிதர்களுடைய புத்தியில லௌகிக தந்தை ஞாபகத்துக்கு வர்றதில்ல. இறை தந்தைன்னு சொன்னாலே யாரு, கடவுள் தான். கடவுள் தான் ஞாபகம் வர, ஏன்னா எல்லா குழந்தைங்களுடைய தந்தை அவரு. லௌகிகன்னா என்ன அர்த்தம், அதுவும் சாக்கார தந்தை, உடல் சமன் உலகியல் தந்தைன்னு சொல்லலாம். ஏ பரமபிதா அப்படின்னு அவங்க சொல்லும் போதே மேல இருக்கிறவரை நினைக்கிறது, புத்தி மேல போயிடுது, நினைக்கிறது ஆத்மா இல்லையா. உடல்ல இருந்து நினைக்கிறது எது, ஆத்மா தான் நினைக்கிறது. சோ ஆத்ம பயிற்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகாய தந்தையை கூட ஆத்மா தான் நினைவு செய்யுது. எல்லாருமே நினைவு செஞ்சாலும் இருக்காங்க, எல்லாமே பண்றது என்ன, அது ஆத்மா தான். சோ கடவுளையும் அதுதான் நினைக்குது, உலகியல் தந்தையையும் அதே ஆத்மா தான் நினைக்குது. ஏன்னா அவரு தானே உடம்பு கொடுக்கிறாரு. ஆனா ஆத்மாக்களுடைய உண்மையான தந்தையும் கண்டிப்பா நினைவு செய்வாங்க தானே இல்லையா. உடல் அழிக்கூடிய உடல் கொடுத்த தந்தையே நினைவு செய்யறாங்கன்னா, அழிவற்ற ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்ய மாட்டாங்களா இல்லையா. அதுதான் நாடகத்துல பதிவாயிருக்கு. அது தானாவே மறக்கவே முடியாதுன்னு பாபா சொல்றாரு இல்லையா. சோ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் துக்கம்னு வந்துச்சுன்னா நேர புத்தி எங்க போய் நிக்குது, அப்பா கிட்ட போய் நிக்குது, கடவுள் கிட்ட போய் நிக்குது. சோ அவரே நினைப்பாங்க. ஏன்னா உண்மையான அப்பா வச்சு நினைக்காம இருக்க முடியுமா? ஆனா அவர் உண்மையிலே யாரு, அவரை அப்பான்னு கூப்பிடுறது எது, அவர்கிட்ட ஏன் கருணையை கேக்குறாங்க, அப்படிங்கறதுதான் தெரியல அவங்களுக்கு. ஆனா எல்லாருக்கும் அவர் அப்பான்னு மட்டும் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவர் யாரு, அவர் அப்பான்னு கூப்பிட்டது எது, கருணையை ஏன் கேக்குறாங்க? ஏன்னா ஒரு பக்கம் துக்கத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரு, யாராவது இறந்துட்டா கூட அவர் தான் கூப்பிட்டுக்காரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்படியா இல்லையா? துக்கம் கொடுக்கறவங்க கிட்ட போய் கருணையை கேட்பாங்க? ஆனா மனிதர்கள், நான் கடவுள், கடவுள் எங்கும் நிறைந்தவர், உனக்குள்ள இருக்காரு எனக்கும் உள்ள இருக்காருன்னா எல்லாருமே அப்பாவா ஆயிடுவாங்களே. கடவுள் எல்லாருடைய அப்பான்னு தெரியுது. இப்ப உனக்குள்ள இருக்கிறாருன்னா அப்ப நீங்களே அப்பாவா, நானும் அப்பாவா, அப்ப எல்லாருமே அப்பாவா? அப்ப யார கூப்பிடுறீங்க? கோயில போய் யாரு தேடுறீங்க? உங்களுக்குள்ள இருந்தா எதுக்கு போய் தேடுறீங்க? அதனால அப்படி கிடையாது, எல்லாருக்குள்ளயும் கிடையாது, எல்லாரும் அப்பாவும் கிடையாது. பரமாத்மா தான் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒருத்தர் குழந்தை பிறந்தாலும் கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு கடவுளை நினைக்கிறாங்க. கரெக்ட் தானே? கல்யாணம் ஆனா கூட கல்யாணம் ஆன உடனே போய் கோயிலுக்கு போவாங்க இல்லையா? சோ எல்லாமே மனைவி, குழந்தை, சொத்து, பேர குழந்தை எல்லாமே கடவுள் தான் கொடுக்கிறாருன்ட்டு போய் அவரை நினைவு செய்யறாங்க. ஆனா துக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான், இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. துக்கம் எதன் ஆதாரத்துல வருது? தூய்மையின்மையின் ஆதாரத்துல வருது. அப்ப இவங்களுக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சாலே என்ன அர்த்தம்னா, என்ன தூய்மை ஆக்குங்கன்னு தான் அர்த்தம். துக்கத்துல இருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா தெரியும் கல்யாணம் பண்ண எல்லாருமே துக்கத்துல இருக்கிறத பாக்குறாங்க. இருந்தாலும் இவருக்கு ஒரு நப்பாச, நம்ம மட்டும் தப்பிச்சிடலாம், எல்லா குழந்தையும் டார்ச்சர் பண்றதுன்னு பாக்குறோம். இருந்தாலும் நம்ம குழந்தை அப்படி பண்ணக்கூடாது. இருந்தாலும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோன்னு ஒரு லைட்டா உள்ள சொல்லுது, மாத்திக்கிட்ட நீ, கல்யாணம் பண்ண மாத்திக்கிட்ட நீன்னு வருது. அப்ப ஐயோ அது நல்லா ஆயிடக்கூடாதுன்னு போய் வேண்டாங்க. ஏன்னா அந்த துக்கத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்திடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, இதுவோ துக்கம் நிறைஞ்ச உலகம். அப்ப துக்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வருவாரு தானே? துக்கம் இல்லாத இடம் எது? சாந்தி தாமமும் சுகதாமமும் பரந்தாமமும் சத்தியுக சொர்க்கமும் ரெண்டுத்துக்கும் அழைச்சிட்டு போறதுக்கு தான் வராது. ஒவ்வொரு கல்பத்திலயும் வரார், சங்கமிகத்துல நடுவுல வரவே மாட்டார். நாடகம் முடியும் போது வர பார்ட் தான் அவருடைய பார்ட். ஏன்னா அப்பதான் அழைச்சிட்டு போகணும், அதுக்காக தான் வர்றாரு. ஏன்னா வழி தெரியாது. கடவுள் வந்து சும்மா வந்து இங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போம், ஒற்றர் வேலை பாக்குற வேலை கிடையாது. ஆக்சுவலா இப்ப இந்த சங்கமத்துல அவர் போய் மத்த இடத்துல எங்கேயுமே பாக்க மாட்டேன். நீ பண்ற தப்புலாம் நான் எதுக்கு பாக்கணும்? நான் என்ன பாமா பண்ணன்ற இல்லையா? அதே மாதிரி நம்மள மாத்துறதுதான் பாபா சார் கலியுகத்துல புத்திய ஈடுபடுத்தாரு இங்க அப்படின்னு, அதுதான் அவருக்கு சமமான நிலை. அடிக்கடி வர வேண்டிய அவசியமே கிடையாது. எப்ப தேவையோ அப்ப வருவேன், ஒரே தடவை தான் வரேன். ஏன்னா கழிவு இறுதியில தான் அவருடைய தேவை. ஏன்னா எல்லாரும் தம பிரதானமா இருக்கிறாங்க. இன்னொரு ரகசியம் என்னன்னா, 84 பிரிவு எல்லாம் முடிச்சாக்குறமே இறைவன் வந்துட்டா மந்தாலே முடிவு வந்துடும். இப்ப நடுவுல வந்துட்டாருன்னா அப்ப அழிக்கும் கடவுள்ன்றதோட முடிக்கும் கடவுள்னு பாபா சொல்லலாம் இல்லையா? முடிக்க அவர் வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, துக்கம் முடிஞ்சு போச்சு. ஆனா நாடகத்தின்படி அந்த கடைசி வர ஆத்மாலாம் வரணுமே, அது 84 பிறவி நம்ம எடுக்கும்போதுதான் அது ஃபர்ஸ்ட் பிறவியே எடுக்குது. சோ அந்த ஆத்மா வந்து ஆகணுமே. சோ 84 பிறவி கண்டிப்பா முடிச்சாகணும், அப்பதான் அவர் வர்றார். சோ அதுதான் விதி, மாற்ற முடியாது அப்படிங்கறது. ஒருவேளை ஆரம்பத்துல சச்சுகத்துல வந்துட்டாருன்னா இந்த சக்கரத்தை முடிக்கவே முடியாது. அப்ப கட்சி மக்கள் தொகை ரொம்ப கம்மியாவே இருக்கும், மத்தவங்களும் இருந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா. சோ அதனால அவர் நடுவுல வர முடியாது. அப்புறம் அதை சக்கரம்னு சொல்ல முடியாது இல்லையா. சக்கரத்துடைய முழுமையான இறுதி நேரம் வரணுமே, ஃபுல் ரவுண்ட் வரணுமே. எப்ப அப்படி வரணுமோ அப்பதான் பாபாவும் வரணும். வந்து என்ன ஆகிறாரு, குழந்தைங்களுக்கு அப்பாவாகிறார் இல்லையா. முதல்ல டீச்சர், சாரி அப்பா தத்தெடுக்கிறார், முதல்ல தத்தெடுக்கிறது, அப்புறம் தான் ஞானம். டீச்சர் ஆகி கொடுக்கிறாரு, குருவாகிறார், சத்குருவாகிறார். அப்பா தான் குழந்தைக்கு ஜென்மம் கொடுப்பார், டீச்சர் குரு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. சோ அதனால முதல்ல ஜென்மம் கொடுக்கிறார், பிராமணனா ஆக்குறார். அதுக்கப்புறம் தான் ஞானம், டீச்சர் ஆகி ஞானம் கொடுக்கிறார். எப்படி உலகில கூட சரீர நிர்வாகத்துக்காக கல்வி கொடுப்பாங்க, சத்கதி அடையணும்னு குரு கிட்ட போவாங்க. இந்தியாவில்தான் இந்த பழக்கம், அதுவும் துவாபர கலியுகத்துலதான் இந்த பழக்கம். சத்தியுகத்துல யாருமே குரு வச்சுக்கிறது கிடையாது, ஆனா அப்பா இருப்பாங்க, டீச்சரும் இருப்பாங்க. அப்பாவே டீச்சர் ஆகி அங்க கத்து கொடுப்பாரா, கிடையாது. சத்தியுகத்துல அப்பா வேற, டீச்சர் வேற. ஆனா இங்க மட்டும்தான் அப்பா, டீச்சர், குரு மூணுமே ஒரே சிவபாபா இல்லையா. எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா கல்வியும் கற்றுக் கொடுக்கிறார், நம்மளை தத்தெடுக்கிறார், குழந்தைங்களை தத்தெடுக்கிறார். எப்படி தத்தெடுக்கிறார், பிரம்மா வாய் வழிய ஞானத்தை கொடுத்து. அதனால பிரம்மா வாய் வழிய பிறந்தவர்கள் நாம. முழு சிருஷ்டி சக்கரத்துடைய ஆரம்பம், மத்திமம், அந்திமம் மூணு ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். சிருஷ்டி சக்கரத்துடைய ஆரம்பம், இடை, இறுதி. ஆரம்பம் அவ்வளவு சுகமா இருந்துச்சு, இடையில ஸ்லைட்டா வில்லன் வர ஆரம்பிச்சான், இறுதியில ஃபுல்லா வில்லன் ஆக்கிரமிச்சுட்டான். யுத்தம் அவனை விரட்டியாச்சு, மாயையை விரட்டி மீண்டும் நம்ம ராஜ்யத்தை, சத்தியக ராஜ்யத்தை பிடிக்கிறோம் அப்படிங்கிற ஞானத்தை புரிய வைக்கிறார். நாடகத்துல முக்கியமான நடிகர்கள் யாரு, இந்த நாடகத்தின் படைப்பு கர்த்தா யாரு அப்படின்ற முழு ரகசியத்தை இந்த சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். மெயின் ஹீரோ அதுதானே மெயின் இல்லையா. சினிமா பாக்குறோம்னா ஒரு மார்க்கெட்ல ஹீரோ போறாருன்னா கண்ணெல்லாம் மார்க்கெட்ல ஹீரோ மேல அல்லது ஹீரோயின் மேலதான் இருக்குமே தவிர, அங்க நிறைய பேர், 100, 200, 1000 பேர் இருப்பாங்க, எல்லாருமே தெரியுவாங்க ஸ்கிரீன்ல. ஆனா நம்ம கண்ணு அங்க போகாது இல்ல இல்லையா. அதே மாதிரிதான் இறைவன் அந்த மெயின் பார்ட் பண்றவங்களோட மெயின் பார்ட்ட மட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் லட்சுமி நாராயணன் பார்ட்டும் அதை மட்டும் சொல்லுற. அதே மாதிரிதான் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ற. இது பாத்தீங்கன்னா குரான்ல இருக்கும், ஆதாமுக்குள்ள விஷம் பூந்தது அவருடைய சந்ததிக்கே பூந்ததுன்னு இருக்கும். அப்படியே நம்ம ஞானம், பாபா ஞானம் இல்லையா. அதே மாதிரி மூன்று வதனத்தை பற்றியும் ஃபுல்லா சொல்ற, குழந்தை அது செம்பொன் நிறமான உலகம், அங்கதான் நீ இருந்த உடலே இல்லாம மூலவதம். அடுத்தது சூக்ஷ்ம வதனம், சங்கமயத்துக்காகவே படைச்சிருக்கிற அங்க ஒலி உடல்ல பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்காங்க, சூக்ஷ்ம தேவதை. ஸ்தூல தேவதை அங்க இருக்காங்க, ஸ்தூல தேவதை. அடுத்தது இந்த ஸ்தூல உலகத்துல இருப்பாங்க சத்யுகத்துல அப்படின்னு எல்லாத்தையும் புரிய வைக்கிற. ஸ்தூல உலகம்னா கண்ணுக்கு தெரிந்த இந்த உலகம், சூக்ஷ்ம உலகம்னா இதுக்கு மேல உள்ள ஒலி உலகம், மூலவதனா அதுக்கு மேல உள்ள செம்பொன் நிறமான ஒலி உலகம், அங்கதான் ஆத்மாக்கள் இருக்கும் பரமாத்மாவாகிய நானும் உங்க அப்பாவாகிய நானும் அங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லா புரிய வைக்கிற. இந்த முழு சக்கரம், சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்துது, முதல் முதல்ல யாரெல்லாம் வராங்க இந்த புத்தம் புது உலகத்துல, எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். எப்படி சுத்துது, அப்படியே துல்லியமா மீண்டும் அதேதான், அதான் ஆச்சரியம், மீண்டும் அதேதான். எப்படி ஒரு சக்கரம் ஒரு இடத்துல வச்சு, இப்ப இதுல ஒரு சக்கரத்தை வச்சு சுத்துறோம், ஃபேன் கூட எடுத்துக்கலாம், அதே இடத்துக்கே தான் வந்துட்டு இருக்கும் திரும்ப திரும்ப திரும்ப, அதே மாதிரிதான் இந்த கால சக்கரம் சுத்தது. 2018 முந்தைய கல்பத்துல March 31 என்ன நடந்துச்சோ அதே தான் இப்ப நடக்குது, அதைதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த அளவுக்கு துல்லியமா நடக்குது. ஆரம்பத்துல யாரு வரா, ஹீரோ ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தின் ஒரே கதாநாயகன் ஸ்ரீ நாராயணன் வர, அதாவது மனித சிருஷ்டி. ஆனா நம்பர் ஒன் கதாநாயகன் சிவ பாபா, அது வேற விஷயம். சோ மனித உடல்ல வர முதல் கதாநாயகன் கதாநாயகி லட்சுமி நாராயணன் வராங்க. நம்முடைய எல்லையற்ற தந்தை அவரு அப்படின்னு எல்லாருக்கும் முதல்ல புரிய வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் கடவுள் யாரு, அப்பான்றது மைண்ட்ல ஆழமா பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். என்னுடைய தந்தை இந்த சிவன் அப்படின்னு பிரம்மாவும் சொல்றாரு, ஏன் அப்பா இல்லையா. சோ நம்மளும் ஏன் அப்பா, மேரா பாபா ஹமாரா பாபா கிடையாது, எங்க அப்பா இல்ல ஏன் அப்பா, அப்பதான் அந்த ஒரு உரிமை வரும், அன்பு வரும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சிவனுடைய மகன் இந்த பிரம்மா, இந்த பிரம்மா என்னோட குழந்தைன்னு சிவபாபாவும் சொல்றாரு. அவருக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன், அவருக்குள்ளதான் பிரவேசிக்கணும், அதான் பாபா சொல்றேன். நான் இவரை தத்து எடுக்கிறேன் இல்லையா, தத்து எடுத்து பிரவேசிக்கிறாரு அப்படின்னா முதல்ல தத்து எடுக்கிறார் அவரோட என்னோட குழந்தை அப்படின்ட்டு, அல்லது மனைவின்னு கூட சொல்லலாம், சிவபாபாவுடைய மனைவி பிரம்மான்னு சொல்லலாம். ஆனா பாபா பிரவேசிச்சு அவருக்கு வச்ச பேரு தான் பிரம்மாவே தவிர, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்தூல அப்பா அம்மா வச்ச பேரு லேக்ராஜ். சிவபாபா அவருக்கு பிறகு பிரம்மான்னு பேர் வைக்கிறார், ஏன்னா தன்னுடையவர் ஆக்கிக்கிறார், எனக்கு சொந்தமானவன். சோ இது இன்னொரு பேர் வைக்கிறதோட இன்னொரு முக்கியமான ரகசியம், வேற ஜென்மம் புது ஜென்மம் எடுத்த பேர் வைப்பாங்கல்ல, அப்படி வைக்கிறார். நான் இவரை என்னுடையவர ஆக்கி இருக்கிறேன். மனிதர்கள் பாபா பாபான்னு சொல்றாங்க, அர்த்தமே தெரிஞ்சுக்காம சொல்றாங்க. கடவுள் அப்பான்னு சொல்றாங்க, அப்பா எந்த விதத்துல அவர் அப்பா அது தெரியல, அவர் என்ன கொடுக்கிறாரு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும்ல, அது தெரியாமலே அப்பா அப்பான்னு சொல்றாங்க. சிவனுடைய சித்திரத்துக்கு முன்னாடி போறாங்க இல்லையா, சிவலிங்கத்துக்கு முன்னாடி போறாங்க. இது அப்பான்ற உணர்வே அவங்களுக்கு இல்ல, அவங்க உள்ளத்துல அப்படி ஒண்ணும் புரிஞ்சுக்கிட்டு போல கடவுளே அவ்வளவுதான் இருக்கு. லௌகீக அப்பாவுடைய போட்டோவை பார்த்தாங்கன்னா டக்குன்னு இவர் நம்மளுடைய அப்பான்னு சொல்லிடுவாங்கல்ல, ஆனா அந்த உணர்வு சிவனுக்கு முன்னாடி போகும்போது அவங்களுக்கு தோணலையே. ஆனா பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா நம்முடைய அப்பான்னு அப்பாவை நினைக்கும் போது இருக்கிற அந்த ரசனை உள்ளத்துல இருந்து அவங்களுக்கு வரல, சொல்றது கிடையாது. வாய் அப்பான்னு சொல்லுது, ஆனா அப்பான்ற உள்ளுணர்வுல சொல்றாங்களா, இல்ல இப்ப நம்ம சொல்றோம் பாபா பிரியதர்ஷன், பிரியதர்ஷினி நீங்க உங்களுடைய கணவனை நினைக்கிற அளவுக்கு அதே அன்யோன்யமா இருக்கிறீங்களா? கணவன் ஐயோ டைமுக்கு சாப்பிடலன்னா துடிப்பாரு, அந்த மாதிரி கடவுள் சாப்பிடலன்னா துடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? சோ பாபா இங்க அப்பாவுக்கு சொல்றாரு, சோ அது அஞ்ஞானிகளுக்கு சொல்றாரு, பட் நமக்கு இல்லையா எல்லா உறவும் அதே உறவு. நீங்க லௌகீகத்துல உங்க சகோதரன் மேல வச்சிருக்கிற அதே அன்பு பாபா சகோதரன் ஆகும்போது இருக்குதா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கிற அதே அன்யோன்யம் பாபா கிட்ட ஆகும்போது இருக்குதா? இருக்கணும். பக்தி மார்க்கத்தின் காரணமா பூஜை மட்டும் பண்றாங்க, ஆனா அவர்கிட்ட அந்த என்ன கிடைக்குதுன்னு புத்தியில வராம பண்றாங்க. அது பேர் நல்லா அடகு குத்திட்டு தொங்குறாங்க. எதுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போறாரு நினைச்சிட்ட தொங்குறாங்க? அது தெரியல உங்களுக்கு. நம்பிக்கை வர்றதுக்காக நிறைய கருத்துக்களை பாபா கொடுக்கிறார். குழந்தைங்க மறந்துடுறாங்க. இந்த ஞானம் எல்லா தர்மத்துக்கானது. எல்லா தர்மத்தினருக்கானது. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் நிறைய மதங்கள் இருக்குல்ல, எல்லா மதத்துக்கும் தேவையான ஞானம். ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் அவரு தான் அப்பா. அதனால நிறைய ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. நம்பிக்கை வரணும்ட்டு நிறைய கருத்துக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த ரகசியத்தை கேட்க கேட்கதான் புரியும். நேற்று அந்த பங்குனி உத்தரத்துல வழக்கமா இருக்கிறத விட கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா பேசுறதே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளவுதான் பேசிருக்கும். ஆனா அதுலயே வந்து டக்குன்னு இறங்கி நோட்டீஸ் கொடுக்கும்போது சில மாத்தர்ஸ் கேக்குறாங்க, எனக்கு இன்னும் நிறைய கேள்வி இருக்குது, டைம் ஆயிடுச்சு மாதாஜி கிளம்பணும் அப்படின்றா. சரி சரி சரி, இதுல உங்க நம்பர் இருக்குதுல்ல, சரி நான் கண்டிப்பா கேக்குறேன் அப்படின்ட்டு. சோ அந்த ஆர்வம் இல்லையா, அப்ப உங்களுக்கு நம்பிக்கை வருது, அதனாலதான் கேட்கணும்னு தோணுது. எங்கேயுமே கிடைக்காத விட இங்க கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி பாபா குழந்தை ஆகியும் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்கல்ல, முக்காசு பேர் நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க, அதுதான் உண்மை இல்லையா? ஏன்னா பாபா ஞானம் கரெக்டா புரிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் கூட அவங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. சொல்றது கடவுள், அதே மாதிரி உலகம் அழிவு பத்தி சொல்றாரு, தோ வந்துருச்சுன்றாரு. சோ அந்த நம்பிக்கை இருந்தா டக்கு டக்குனு சேவை செய்யணும், அது இருக்கும்ல. இதுல பாத்தீங்கன்னா பாபா ஒரு வருஷத்துக்கு பருப்பு அரிசி ஊத்திக்கும், அதை மட்டும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சேவை செய்யணுமே டைம் இல்லையே, நீ ஆத்மா வருமானத்தை சேரு. கட்சியில பாபா சொல்ல கூட சொல்லலாம், குழந்தை நான் அரிசி பருப்பை எடுத்து வைக்க சொன்னது உனக்கு தேவையானது, ஆத்மாவுக்கு தேவையானதை எடுத்து வைக்க சொன்ன, நீ ஸ்தூலத்து இருக்கிறதுலே டைம் வீணாக்கிட்டேன்னு கூட சொல்லலாம், யாருக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா ஆன்மீக ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே பாபா பேசுறாரு. இப்ப பாபா சொல்றாரு, நிறைய கருத்து பாபா சொல்றாரு, குழந்தைங்க மறந்துடுறாங்க. ஆனால் நிச்சய புத்தி வர மாட்டேது. நிச்சய புத்தி இருந்தா பயங்கர குஷி அதிகரிக்கும்ன்றாரு. அப்ப நிச்சய புத்தி இல்ல, நான் நாராயணாகிற நிச்சய புத்தி இல்ல, அதனாலதான் அந்த போதை இல்ல, அதனாலதான் அந்த குஷி இல்ல. அதனால ராணுவத்துல இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க, விவசாயி எல்லாருக்கும் இந்த ஞானத்தை நீங்க கொடுக்கணும். விபச்சாரிகள் எக்ஸப்ஷனே கிடையாது, எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாருக்குமான ஞானம், எல்லாரையும் கரையில எடுத்துட்டு வர ஞானம் இல்லையா? சிவபாபா நம்மளுடைய அப்பா, டீச்சர், சத்குரு அப்படின்னு தெரியும். புதுசா சந்திக்கல, மிக மிக பழமையான சந்திப்பு, கோடானு கோடி தடவை சந்திச்சிருக்கிறோம் அப்பாவை பல கல்பத்தின் சங்கமயத்துல. ஆனா சந்திச்சு 5000 வருஷம் ஆயிடுச்சு இப்ப இல்லையா? 5000 வருஷம் பேச்சு வந்திருக்கும். அன்பான சந்திப்பு இது, மங்களகரமான சந்திப்பு இது, பரமாத்மாவோட ஆத்மாக்கள் சந்திக்கிறது. எல்லா ஆத்மாக்களையும் அப்பா சந்திக்கிறாரு, இப்ப குழந்தைங்களை சந்திக்கிறாரு, நேரடி குழந்தைங்க கட்சியில மத்தவங்களும் வருவான் இல்லையா, எல்லோரையும் திருப்திப்படுத்தி அனுப்பு. எல்லோரையும் இந்த சங்கமயத்துல தான் அவர் விடுவிக்கிறார். இருந்தாலும் எல்லோரும் இந்த கல்வி எடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. யாரு தேவதை ஆகக்கூடியவங்களோ அவங்கதான் இந்த கல்வியை எடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சில சமயம் ஒரு ஆதங்கம் வரும். என்ன ஆதங்கம்? கிராமத்துல வந்து பயங்கர பாவனையா இருக்கும், ஆனா நம்மளால போக முடியாது இல்லையா, ரெகுலரா போக முடியாது. ஆனா இப்ப ஓகே, நெட் வந்துச்சு, டிவி வச்சு நம்ம போடலாம். கரெக்ட். சோ அதனால அதுவும் இருக்குது இல்லையா, ஒருத்தர் இருந்தாலும் அங்க போகணும். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழிச்சிருவோம்னு பாரதியார் சொல்றாரு. நம்ம அழிக்கிறவங்க இல்ல, ஆக்கிறவங்க. ஒருத்தருக்காகச்சும் அங்க போய் பண்ணணும். பாபா சொல்றா, ஒருத்தருக்காக நீ அவ்வளவு தூரம் போய் எடுக்கிற, போய் எடு. ஒரு ஆத்மா சாதாரண ஆத்மா இல்ல, ஆனா ஒரே டைம்ல இத்தனை இடம் இருக்குது ஆனா ஆள் இல்லைன்னு போது டெக்னாலஜி எது கொடுத்துருக்கான், ஆஹா டெக்னாலஜின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பாபா சொல்றாரு இல்லையா. கண்டிப்பா அவங்க கல்வி அடையான். சோ ஒரு விதத்துல அவங்களுக்கு இப்பதான் இந்த வாய்ப்பு வரும். அதுலயும் நிறைய சிக்கல்களும் இருக்கும் இல்லையா. சேவை செய்யும் போது, உண்மையான சேவை செய்யும் போது கண்டிப்பா தடை மாய பண்ணதான் செய்யும். அதுவே ஒரு பாவச்சுமை தான் இல்லையா. அவங்க அந்த கிராமத்துல இருக்கிறாங்கன்றதுக்காகவே பாவனையா இருந்தாலும் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாதது ஒரு விதத்துல அவங்களுடைய பாவச்சுமையாவும் இருக்கலாம். அதுவும் இருக்குது இல்லையா. பஸ் வசதியே இல்லாத ஊரெல்லாம் நிறைய இருக்குதுன்ற விஷயமே இப்பதான் தெரியுது. இப்ப பாபா சொல்றாரு, இப்பவுமே பஸ் வசதி இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்கு. தேவதை ஆகக்கூடியவங்க மட்டும்தான் கல்வி எடுப்பாங்க. இது பெரிய சிருஷ்டியின் மரம், மரத்துல உள்ள எல்லா இலையும் வந்து எடுக்காது இல்லையா. ஆனா அந்த மரத்து ஆரம்பத்துல கொஞ்சம் இலை தானே வரும் கன்றுல, அந்த கன்று இப்ப நடுற. எப்படி அரசாங்கத்துல வந்து மரக்கன்று நடுறாங்க, அது மாதிரி பாபா நடுற. ஆனா இந்த குலத்தை சார்ந்தவங்க தானா வெளிப்பட்டு வருவாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. தீவிரமான முஸ்லிம் நாடுகள்ல பக்காவா பாபா குழந்தை ஆனவங்க இருக்கு. அதாவது அந்த நாட்டுல வந்து பாபா சென்டரே இல்ல, இன்னை வரைக்குமே கிடையாது. அங்க நிறைய பாபா குழந்தைங்க உருவாகுறாங்க. எவ்வளவு சூப்பர் இல்லையா. தேவதை ஆத்மா வெளிப்பட்டுடுவாங்க, கண்டிப்பா வெளிப்பட்டு வருவாங்க. யாரு தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ, இந்த சிருஷ்டி மரத்தின் அஸ்திவாரமான தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்களுடைய கன்று நடப்படுது அல்லது விதை விதைக்கப்படுதுன்னு சொல்லலாம். பாபா சொல்றார், குழந்தை நீ உண்மையிலே தேவதா தர்மத்தை சார்ந்தவன், சந்தேகம் வரக்கூடாது. ஆனாலும் உண்மையிலே தேவதையா இருந்திருப்பனா அப்படின்ட்டு ஒரு லெவலுக்கு மேல மாய அடிக்கும் போது நிறைய மாத்தர்ஸ்க்கு இந்த டவுட் வருது. உங்களுக்கு என்ன டவுட்? மனுஷனா சொல்ற, கடவுள் சொல்றாரு, உண்மையில நீ தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவன் குழந்தை. அதுதான், அதனாலதான் நாட்டு நடைபெற்றிருக்கு, உனக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. பிறகு மற்ற தர்மத்தினரின் நாற்றம் நடப்படும். சோ அதுவுமே கூட இப்பவே நடப்படுது இல்லையா. அங்க வந்தெல்லாம் ஒன்னும் கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வரல, இங்கேயே அங்க பிறவி எடுக்கிறதுக்கான வேலை இங்கேயே நடக்குது இல்லையா, இங்கேயே நடப்படுது. ஆனா அவங்க அவ்வளவா எடுக்க மாட்டாங்க, அப்பாவை நினைப்பாங்க அவ்வளவுதான். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு. மற்ற தர்மத்துல மாறி இருக்கிறவங்களும் அங்க இருந்து வந்துடுவாங்க. எத்தனை பேர், எத்தனை மதங்கள் இருக்கு, முஸ்லிம் பாரசீகம் எல்லாத்துல இருந்தும் வருவாங்க. வர்றதையும் பாக்குறோம் இல்லையா, நிறைய பேர் வராங்க. நம்முடைய தெய்வீக தர்மத்தின் மர கன்று நடப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் நமக்கு டீச்சர், குரு, சத்குரு எல்லாமே அப்பா. அதனால இந்த ஒரு சங்கமிக பிறகு யார் சொல்றது கேட்போம், அவர் சொல்றது தான் கேட்போம். இல்ல கடவுளுடைய குழந்தைங்க நாங்கள் இல்லையா, நேற்று பங்குனி உத்தரத்துல அறிமுகப்படுத்தே அதுதான், சிவனுடைய கடவுளுடைய நேரடி குழந்தைங்க நாங்க. நீங்களும் தான், நாங்க கடவுள் கிட்ட இருந்து நேரடி ஞானத்தை எடுக்கிறோம், அவர் சொல்றத மட்டும்தான் கேட்போம். நம்ம யாருன்றது அவங்களுக்கு ஆழம பதியும் இல்லையா. பிரம்மகுமாரிகள்னா யாரு, சும்மா பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள்னா என்னமோ சொல்றாங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையே. சோ அதுக்கு விளக்கமும் கொடுக்கணும். நடைமுறையில நமக்கு தெரியுது அவர் எப்படி அப்பாவா இருக்காரு, எப்படி டீச்சரா இருக்காரு, சத்குருவா இருக்காரு. நமக்கு பிறப்பு கொடுத்தாரு இந்த அப்பா, இந்த டீச்சர் எங்களுக்கு கல்வி கொடுத்தாரு அப்படின்னு உலகில் மனிதர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குருவை தேடி போவாங்க. அப்படி போகாதவங்களும் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்து, எனக்கு நானே குரு, எனக்கு நானே கடவுள் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் கண்டிப்பா யாரையாவது அவங்க நினைவு செய்யத்தான் செய்யறாங்க. இல்லையா, நான் யாருமே நினைக்கலையே, பாபா சார் உற்றார் உறவினரையாவது நினைக்கிறல்ல, அப்பாவை நினைப்பா அல்லது யாரோ கணவன் மனைவி யாரையோ நினைவு செஞ்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க. மற்றவங்கள நினைவு செய்யும் போதெல்லாம் உன்னுடைய சக்தி போயிட்டே இருக்குது. ஏற்கனவே கழிவுக இறுதி நோக்கி வந்துட்டு இருக்க, நீ சத்தியுக ஆரம்பத்தை நோக்கி போகணும். அதனால பாபா சொல்றாரு, இப்ப மற்ற எல்லாருடைய நினைவையும் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு தந்தைய மட்டும், ஒரு தந்தையாகிய சிவபாபாவை மட்டும் நினைக்கணும். ஏன் அவரை மட்டும் நினைக்கணும், ஏன்னா அவர் தான் உண்மையான அப்பா, உண்மையான வழிய சொல்ற உண்மையான டீச்சர், நமக்கு நன்மை சொல்ற வழிய சொல்ற ஒரே டீச்சர் அவரு தான். சத்குரு, சத்குருக்கான வழியை சொல்லி கூடவே அழைச்சிட்டு போற குரு இவர். மற்ற குரு என்ன பண்றாங்க அவருக்கே தெரியாது, அவரை நம்பி நிறைய பேர் சிஷ்யரா சேருவாங்க, அவர் பாதியில விட்டுட்டு கிளம்பிடுவார். இல்ல பிறவி எடுக்க இல்லையா, யாரும் அழைச்சிட்டு போறதில்ல, ஆனா இவரு தான் கூடவே அழைச்சிட்டு போறாரு. அதனால அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அவரு, முழு சிருஷ்டியின் ஆதி மத்திம அந்திமத்தின் சக்கரத்தை பற்றிய வரலாறு பூகோளத்தை சொல்றாரு. நாம சுயதரிசன சக்கரதாரி ஆகுறோம்னா கண்டிப்பா சக்கரத்தை நினைவு செய்யணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முழு சிருஷ்டியின் ஆதி மத்தியம அந்திமத்தின் சக்கரத்தை பற்றிய வரலாறு பூகோளத்தை சொல்றாரு. உண்மையான வரலாறு சொல்ற, உண்மையான கண்டத்தை படைக்கக்கூடிய இல்லையா, அந்த உண்மையான கண்டம் எப்படி பொய்யா ஆச்சு எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லி நம்மள சுயதரிசன சக்கரதாரி ஆகிற, அதுதான் இந்த சக்கரம், சிருஷ்டியுடைய ஆரம்பம் இடைக்கடை பற்றிய ரகசியம். சோ இந்த சுவதர்ஷ்னி சக்கரதாரியா நம்ம ஆகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், சக்கரத்தை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கும், கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம், சுத்தாம இருந்து சக்கரம் இருந்து என்ன பிரயோஜனம், சுத்தாம இருந்து சுத்திக்கிட்டே இருக்கணும், புத்தியில நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி இந்த சிருஷ்டி சக்கரம் சுத்துது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் உங்களுக்கு தெரியும். ஆனா எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதை கடைசியில தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சங்கமிகத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இடையில யாருக்குமே இந்த ரகசியம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ரகசியம் தெரிஞ்சவர் ஒரே ஒரு சிவபாபா தான், அவர் கல்பத்தின் சங்கமிகத்துல தான் வர. முழு உலகத்துடைய வரலாறு பூகோளத்தை பற்றிய ரகசியத்தை வேற யாருமே புரிய வைக்க முடியாது, பாபா தான் புரிய வைக்கிறார். தந்தை மூலம் நீங்க சுயதர்சன சக்கரதாரியாகி சக்கரவர்த்தி ராஜா ஆகுறீங்க, அங்க இந்த ஞானம் மறைஞ்சிடுது. நாடகம் முடிஞ்ச பிறகு ஆத்மாவில ராஜ்யத்தின் நடிப்பு என்ன இருக்குதோ அது ஆரம்பமாகிடும். இந்த நேரத்துல ஞானத்தை கத்துக்கிறது தான் உங்களுடைய நடிப்பு. பாபாவுடைய வருகை குழந்தைங்களுக்கு ஞானத்தை கத்துக் கொடுக்கறதும் உயர்ந்த பதவிய குழந்தைங்களை அடைய வைக்கிறதும் தான், இதுதான் அப்பாவுடைய நடிப்பு. இது பாருங்க, சங்கமயத்துல தான் கிடைக்குது, ஏன்னா அப்பதான் சிவபாபா வர்றாரு. ஆனா இந்த சங்கமயத்துல சிவபாபா தான் இதை புரிய வைக்க முடியும், வேற எந்த மனுஷனும் புரிய வைக்க முடியாது. சிவபாபா மூலமா தான் நம்ம சுதர்ஷ்ண சக்கரதாரி ஆகிறோம் இல்லையா. பாபா கொடுக்குற இந்த ஞானத்தை அப்படியே ரெகுலரா சின்சரா ஆழமா அன்பா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் புரியும். அவங்கதான் சக்கரதாரியா இருப்பாங்க. நான் நாராயணன் நாராயணன் அந்த போதை இருந்துகிட்டே இருக்கும், தனக்கு சமம் மத்தவங்களே நாராயணன் ஆக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவே உலகம் இருக்கிறவங்க தான். இந்த உலகத்துல எனக்கு அப்பாவும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சேன்னா வராது இல்லையா. அப்ப சிவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து அடையினா ஒட்டுமொத்த அசுர குலத்துடைய தொடர்பையும் கட் பண்ணாதான் முடியும். அப்படிப்பட்ட சுதர்ஷ்ண சக்கரத்தாரியா ஆக்கி சக்கரவர்த்தி மகாராஜாவாக அடுத்த 21 பிறவிக்கு மாத்திர அங்க இந்த ஞானம் மறைஞ்சிடுது. நாடகம் முடிஞ்ச பிறகு இப்ப முடியும் இல்லையா, கலிவேரத்தில் முடிஞ்சிடும். புது கல்பத்துல புத்தம்புது ராஜ்யத்தின் நடிப்பு தொடங்கும். அது ஆத்மால பதிவாயிருக்கு இல்லையா, அது தொடங்க ஆரம்பிச்சிடும். கத்துக்கிறது நம்மளுடைய நடிப்பு, கத்து கொடுக்கறது சிவபாபாவுடைய நடிப்பு. இந்த சங்கம் அடுத்தது தானாவே அது நடக்கும். இப்பதான் எல்லாமே அதுக்கப்புறம் தானியங்கி மாதிரி. இப்பதான் நம்ம எவ்வளவு உயர்ந்த நடிப்பை நடிக்கணுமோ அதுக்கான சக்தியை நாம எடுத்துக்கணும். பாபா வர்றது, ஞானத்தை கொடுக்கறது, குழந்தைங்களை உயர்ந்த பதவி அடைய வைக்கிறது, இதுதான். இது எல்லாமே இந்த சங்கமயத்துல சிவபாபாவுடைய நடிப்பு. இப்பதான் சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கிற நடிப்பு. துவாபர கலியுகத்தெல்லாம் பக்தர்களுக்கு குஷிப்படுத்துறதுக்காக காட்சி காட்டுறதோட சரி, ஞானத்தை கொடுக்கிற நடிப்பு இப்பதான். பிறகு இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் மறைஞ்சிடுது. எந்த மனுஷனுக்கும் இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்திய ஞானமே கிடையாது. சன்னியாசிகளோ சக்கரத்தை ஏத்துக்கிறதே கிடையாது, மரத்தை பார்த்து இது கற்பனைன்னு சொல்லிடுறாங்க. குழந்தைகளுக்கு நீங்களும் கூட இதை தாரணை செய்யணும். நினைவு முழுசா இல்லைன்னா தாரணையே ஏற்படாது, புத்தி தூய்மையா ஆகவே முடியாது. சிங்கத்துடைய பால் தங்க பாத்திரத்துலதான் தங்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா. இதுவும் ஞான அமிர்தம் குழந்தைங்களுக்கு கிடைக்குது. பாத்திரம் இரும்புல இருந்து மாறி தங்கமா எப்ப ஆகுதோ அப்பதான் தாரணை ஏற்படும். இதுல நல்லா முயற்சி செய்ய வேண்டி இருக்குது. உலகத்துடைய வரலாறு பூகோளத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சத்தியுகத்துல யாரு ராஜ்யம் செஞ்சாங்க, எவ்வளவு நேரம் ராஜ்யம் செஞ்சாங்க, பரம்பரை இருக்குது இல்லையா. தேவதைகளுடைய பரம்பரை 1250 வருடங்கள் ராஜ்யம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன யுத்தம் செஞ்சா ராஜ்யம் செஞ்சாங்க, யுத்தம் செஞ்சா ராஜ்யத்தை அடைஞ்சாங்க கிடையாது. இப்ப பண்ற முயற்சியுடைய பலனை அங்க அடையறான். இந்த முழு சக்கரத்தை பத்தி நீங்க யாருக்கு புரிய வச்சாலும் அவங்க ரொம்ப ரொம்ப குஷி அடைவாங்க. அவங்க மிலிட்டரிய வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா குஷி அடைவாங்க. ஏன்னா டெல்லியில இருந்து அந்த மாதிரி மிலிட்டரிக்காரங்களுக்கு பாபா புரிய வச்சிருக்கிறார் இந்த ஞானத்தை. எப்ப கீதை சொல்லப்படுதோ அதுல யார் யுத்த மைதானத்துல மரணம் அடைவாங்களோ அவங்க என்னை அடைவாங்க, சொர்க்கவாசி ஆவாங்க அப்படிங்கிற பகவானுடைய மகா வாக்கியம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க தானே. ஆனா கீதைய படிச்சாலோ கேட்கறதுனாலோ மட்டுமே யாரும் சொர்க்கத்துக்கு வந்துட முடியாது. சொர்க்கவாசி ஆகணும், சொர்க்கத்தின் ஆஸ்தி அப்பா கிட்ட இருந்து அடையணும்னா அப்பாவை நினைவு செய்யணும், ஸ்ரீமத் படி நடங்க. இப்ப மட்டும்தான் இந்த ஞானம் கிடைக்குது, இப்பதான் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது. இந்த நேரத்துக்கான ஞானம் தான் இது, இந்த நேரத்துல மட்டுமே கிடைக்கிற ஞானம் இது. அதனால சிவபாபாவை நினைவு செய்யற ஞானத்தை எடுத்து சிவபாபாவை நினைவு செய்யறதுக்கான பயிற்சி செய்யணும். பாபா சொல்றாரு, பாபாவுடைய நடிப்பு நமக்கு ஞானத்தை கொடுக்கறது, ஆனா எது வரைக்கும் டைம் இருக்குது, கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாரு கடைசி வரைக்கும், ஒரு டைம் இருக்கு. அதனாலதான் வேதத்துல வந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த யாகத்தை நடத்தணும், சூரியன் உதிக்கிறதுக்குள்ள யாகத்தை நடத்தணும், இந்த பொருள் எடுத்துட்டு வரணும். சோ அந்த டைம் இருக்கு, அந்த டைம் எது பிராப்தி அடைஞ்ச உடனே அவருடைய இந்த பாட்டு முடியும். யார் அடையிறது? முதல் 8 மணி மாலை அவங்க அந்த போஸ்ட் அந்த முழு நிலை அடைஞ்ச உடனே கேம் முடிஞ்சிடும். எல்லாரும் அதே மாதிரி ஆகுற வரைக்கும் டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க இல்லையா? அப்படி இல்லைன்னா அவங்கதான் அந்த நிலை அந்த டைமுக்குள்ள அடையறாங்க அப்படின்னு சொல்லலாம். பதவிய பிராப்தி அடைஞ்ச உடனே இந்த நடிப்பு முடிஞ்சிடும். பிறகு இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் மறைஞ்சிடுது. எந்த மனுஷனுக்கும் இந்த சக்கரத்தை பத்திய ஞானமே கிடையாது, மறைஞ்சிடுது, அவ்வளவுதான். அதோட மறுபடியும் கடவுள் வந்தாதான் இந்த ஞானம் கிடைக்கும். அது இந்த சன்னியாசிகள் வந்து இந்த ஞானத்தை ஏத்துக்கிறதே கிடையாது. ஏன் போயா சொர்க்கம்மா? அவங்க பாவம் முக்தி அடையணும் முக்தி அடையணும்னு வேண்டிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் முக்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, சொர்க்கம் கொடுக்கிறாரு வாங்க அப்படின்னா அவங்க ஏத்துக்கிறது கிடையாது, நீங்க கற்பனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி மரத்தையும் பார்த்து இதுவும் கற்பனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்துடைய மகிமைதான் கல்ப விருட்சம் பக்தியில இருக்குது அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஏத்துக்கிறது இல்ல, கற்பனைன்றாங்க. அதனால பாபா சொல்றாரு, இந்த ஞானத்தை நீங்க நல்ல தாரணை செஞ்சு அவங்களுக்கு புரிய வைக்கணும், அது மெயின். இல்லைன்னா அவங்க சொல்றது கேட்டானா உங்களுக்கே டவுட் வர ஆரம்பிச்சு. அப்ப எப்ப இது நல்ல தாரணை ஆகும்? பக்காவா பாபா நினைவு இருந்தாதான் இந்த ஞானம் தாரணை ஆகும். திரும்புறதெல்லாம் நின்னா பாபா, நடந்தா பாபா, உட்கார்ந்தா பாபா, நான் சுவாசிக்கிறதே பாபாக்காக தான் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா இருக்கணும், பாபா கூட மட்டும் பேசணும், எல்லாமே அப்படி இருந்தாதான் தாரணை ஆகும். ஞானம் தாரணை ஆனாதான் புத்தி தூய்மை ஆகும், தாரணை ஆனாதான் நினைவும் வரும், நினைவு இருந்தாதான் தாரணை ஆகும். இது ஒரு சக்கரம் மாதிரி இல்லையா? இல்லைன்னா புத்தி தூய்மை ஆக முடியாது நினைவு இல்லாம. பாபா கொடுக்கற இந்த ஞான ரத்தினம் சிங்கத்துடைய பால் மாதிரி, தங்க பாத்திரத்துலதான் சிங்கத்துடைய பால் தங்கும், அதே மாதிரி தூய்மையான புத்தியிலதான் இவர் கொடுக்கற ஞானம் தாரணை ஆகும். குழந்தைங்களுக்கு ஞான அமிர்தத்தை கொடுக்கற மாத்திரை இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கும்போது என்ன கேப்போம், டக்குன்னு டாக்டர் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு அப்புறமா? அதே மாதிரி இந்த ஞான அமிர்தம் எப்ப சாப்பிடணும்? சங்கமிகம் ஃபுல்லா சாப்பிடணும். என்ன பத்தியும் கடைபிடிக்கணும், விகாரமே இருக்கக்கூடாது, அப்பதான் இந்த அமிர்தம் போய் வேலை செய்யும். ஆனா உங்க புத்தின்ற பாத்திரம் எப்ப இரும்புல இருந்து தங்கம் ஆகுதோ அப்பதான் தாரணை ஏற்படும். இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது புத்தி தங்கம் ஆனாதான் இது தாரணை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு சிலர் எல்லாம் பார்க்கும்போது இந்த விடையெல்லாம் எனக்கு இப்ப சமீபமா சேவைக்கு போகும்போதுதான் புரியுது. என்னன்னா இந்த நேரமும் சென்டர்ல இருக்கிறாங்க, எந்த சேவையா இருந்தாலும் போறாங்க, ஆனா ஏன் இவங்க ஞானத்தை சொல்ல வர மாட்டேங்குது, அவங்களுக்கு ஏன் ஞானத்தை பண்ணவே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தோணும். அப்புறம் அவங்க கிட்ட நெருங்கி பார்க்கும்போதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷ குணங்கள், பயங்கரமான அந்த சுயநல எண்ணம் இருக்குதுன்ற விஷயம் தெரியுது. பேரு வரணும்ன்றத பத்தி தான் கவலைப்படுறாங்களே தவிர, பாபாவுடைய பேர் வெளில தன் பேர் வெளில வரணும்ன்றதுலதான் அவங்க கவனம் இருக்கே தவிர, பாபாவுடைய பேர் வெளிப்படணும்ன்றதுல அவங்க கவனம் இல்ல அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த சுயநலம் அதுவும் ஒரு விகாரம் தானே இல்லையா, அழுக்கு. அதனாலதான் இந்த ஞானம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் அப்ப அவங்களுக்கு இந்த ஞானம் புரிஞ்சு என்ன பண்றது, டேஸ்ட் தானே சுயநலம் இருக்கிறவங்களுக்கு. அதனால இந்த ஞானம் தாரணையுமே ஆகுறது இல்ல அப்படின்னு பாபா சொல்றது வந்து அப்பதான் புரியுது எனக்கு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த விஷயம் இருக்குதுன்னே தெரியாது. அந்த சேவை ஒன்னா சேவை செய்யும் போதுதான் நமக்கு டக்குன்றோம் இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு. சோ ஒண்ணுமே இல்ல, நீங்க நான் பக்காவான சேவாதாரியா இருந்தா உங்களுடைய குழுல அந்த மாதிரி அவங்க வந்து நான் இப்ப இன்சார்ஜ் சிஸ்டரா இருக்கிறேன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்கதான் செய்வாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து நீங்க செய்யற சேவை வெற்றி அடையணும்ன்ற அந்த எண்ணமே இருக்காது. அப்ப அவங்க வராங்க அப்படின்னா உங்களுக்கு நெஞ்சு வலி புரிஞ்சுக்கலாம். ஆனா நிறைய பேர் வரும்போது கண்டுபிடிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி ரெகுலரா வரவங்க வரல, ஆனா உங்களுக்கு குஷி குஷியா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இந்த குணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா மற்றவங்க செய்யற சேவை நம்ம செய்யற சேவை வந்து சுத்தமா வித்தியாசமா இருக்கனால இது ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஏன்னா எங்க குழு ரொம்ப சின்ன குழு, அதனால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. புதுசா ஒருத்தர் வரும்போதுதான் இந்த ப்ராப்ளம் நடக்குதுன்னு போது கண்டுபிடிக்க முடியுது. பட் நிறைய பேர் இருக்கும்போது அவங்கள தவிர வேற யாரும் வழியும் இல்லைன்னு போது கண்டும் பிடிக்க முடியாது. இப்ப பாபா சொல்றாரு அப்படியே கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ண முடியும் இல்லையா. சரி பாபா சொல்றாரு இந்த தாரணை ஆகுறதுக்கு உங்களுடைய புத்தி அந்த அளவுக்கு தூய்மை ஆக்கிக்கிறதுக்கு அதிகமான அற்புதமான முயற்சி செய்யணும். நீங்க மற்றபடி இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அது தாரணை ஆகி அந்த போதை இல்லையா, புரிஞ்சுக்கிட்டாலே போதை வந்துடுது இல்லையா. அது நல்ல தாரணை ஆகும்போது போதை வரும். அந்த போதையில புரிய வைக்கணும் இல்லையா. பாபா சொல்றது சொர்க்கத்தின் அதிபதி ஆகுறீங்க, அந்த சொர்க்கத்தின் அதிபதி ஆகுறீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் குஷி வரும்ன்றார். ஆனா எல்லாரும் சொல்றாங்க ஆனா வரல. அப்ப அந்த சொல்ற விதம் இருக்கு, இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இல்லையா. கண்டிப்பா ஆகும், ஆனா அது நமக்கு நல்ல தாரணை ஆகியிருக்கும். அது மெயின். இப்ப அவங்களுக்கு நீங்க என்னென்ன புரிய வைக்கணும், யாரு ராஜ்யம் செஞ்சாங்க சத்தியுகத்துல, எவ்வளவு நேரம் அவங்க ராஜ்யம் நடந்துச்சு, நாராயணனே 1650 வருடம் ஆண்டாரு, அப்படி ஒரு நாராயணன் தப்பா புரிஞ்சுக்கூடாது. அப்ப சொல்லணும் இது அவங்களுடைய பரம்பரை ஆண்டுது, அவங்க யாரு கூட சண்டை போட்டு இதை அடையல, யோக பலத்தின் மூலமா அடைஞ்சாங்க அப்படின்றத சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போய் கஷ்டத்தை அனுபவிக்கிறார், அப்புறமும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார், அதுக்கப்புறம் டக்குன்னு மேல வைகுண்டத்துக்கு போயிடுறாரு, மகாவிஷ்ணு ஆகிறார். சோ அந்த அது வரைக்கும் கீழே இந்த ஸ்தூல உலகத்துல நடந்தது எல்லாம் என்னது, ராஜயோக பயிற்சி. பயிற்சி முடிஞ்சு அவர் அது ஆகிறாருன்றதான் அதோடைய அர்த்தம், இந்த பயிற்சியின் மூலமா ஆகிறார். ஆனா அவங்க அதுதான் மாயை அழிக்கிறார் அவ்வளவுதான். மற்றபடி மனிதர்களை அழிச்சு அந்த ராஜ்யம் பண்ணல, மனிதர்களோட சண்டை போடல. இத புரிய வைங்க, ராணுவத்தினரா இருந்தாலும் பயங்கர குஷி அடைவாங்க. ஏன்னா பாபா ட்ரைனிங் கொடுத்துருக்குற, அது மாதிரி போலீஸ்காரங்களுக்கு நாங்க கொடுக்கும்போது அவ்வளவு குஷி அடைஞ்சோம் இல்லையா. அந்த போதையோட கொடுக்கணும், அதுதான் மெயின். அது நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். பார்த்தா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது ஒரு அலாட் பண்ணிருப்பாங்க பிள்ளைக்கு, இது மாதிரி யோகா கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ரூல்ஸ் இருக்கும் பிள்ளைக்கு. அதனால ஹட யோகத்தை அழைச்சிட்டு போயிடறாங்க கூடவே நம்மளும் அப்படி சொல்றது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஹட யோகத்தை தான் டவுட் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம போகும்பொழுது பாத்தீங்கன்னா ஹட யோகத்துக்கு போறவங்க கிட்ட டவுட்டே கேட்கல, முழுக்க முழுக்க நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப என்னன்னா நம்ம ஞானத்தை சொல்றதுலதான் அதிக கவனம் கொடுக்கணும், அல்லது பாதி பாதி ஹட யோகத்துக்கு பாதி டைம் நமக்கு பாதி டைம்னா கூட அந்த பாதி டைம்ல ஹட யோகமே அவங்க புத்தியில இருந்து போற அளவுக்கு போதை ஏத்தணும், அதுதான் மெயின் இல்லையா. ஹடயோகத்தை புகழ்ந்தாலே அது ஏதோ நமக்கு கிடைச்ச புகழ்ச்சி அப்படின்னு குஷி அடைஞ்சிடக்கூடாது. ஏன் இந்த யோகத்தை பத்தி கேட்கல, நம்ம ஏதோ தப்பு பண்றோம், என்ன பண்றோம் அதை யோசிக்கணும். குஷி அடைவாங்க, கண்டிப்பா அடைவாங்க. ராணுவத்தினருக்கும் போலீஸ்காரங்களுக்கும் தெரியாத பயிற்சியை நம்ம போய் கொடுக்க போறோம் ஹடயோகத்துல, இதுதான் இல்லையா. அது வேணா ஃபார்மாலிட்டிக்காக அவங்களுக்கே ரூல்ஸ் அப்படி இருக்கனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மேனா அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போதை அவங்களுக்கு ஏத்தணும். யோகா பண்ண நேற்று பங்குனி உத்திரத்துல பப்ளிக் கிரவுண்ட்ல கிராமத்திலே யோகா ஒரு பாட்டை போட்டு ஓம் நம சிவாய பாட்டு போட்டு பண்ண வச்சோம், சூப்பரா அற்புதமா அனுபவம் ஆச்சு. ஆனா கச்சமச்சம் சவுண்ட் தண்ணி வச்சுட்டு வரவங்க எல்லாமே இருந்துச்சு. அதையும் மீறி கேக்குறவங்க கேட்கதான் செஞ்சாங்க, அந்த போதை வரதான் செய்யுது இல்லையா. ஏன்னா அங்கேயும் போய் சொல்லணும் அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்கணும், அதுக்குதான் யோக பலத்தோட போகணும்ன்ற. அப்ப அவங்க கிட்ட புரிய வைங்க, கீதையில சொன்னாங்களே யுத்த மைதானத்துல இறந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்ட்டு. அப்ப கீதையை கேட்டாலே நீங்க போயிடுவீங்களான்னா கிடையாது, அதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும், அப்பாவை நினைக்கணும், சொர்க்கத்தை படைக்கிறவர் அவரு, அதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்ற அவர் ஞானம் கொடுக்கிறாரு, அதை கேட்டு அதன் படி நடந்து அவரை நீங்க நினைவு செய்யணும், அன்பா நினைவு செய்யணும் அப்படின்னு புரிய வைங்க. அது மட்டும் இல்ல, எல்லாம் முடிச்சிட்டு வயசான நீங்க முடிச்சிட்டு வயசா அது வரைக்கும் இருக்காது இந்த ஞானம், இப்பதான். இப்ப இல்லன்னா கிடையாது. அப்புறம் இன்றே இப்படம் கடைசி படங்க அந்த மாதிரி என்ன நினைவு செய்யுங்கன்னு எல்லையற்ற தந்தை இப்ப புரிய வைக்கிறார். இது வரைக்கும் பல ஜென்மமா மனித குருக்களை நினைவு செஞ்சிட்டு இருந்தீங்க, இப்ப பாபா சரார் அவங்கள விட்டுட்டு ஒரு சிவபாபாவை நினைவு செய்யுங்க. இதுலதான் அதிக முயற்சி இருக்கு. எல்லோருக்கும் அப்பா இந்த சிவன், அவரு மூலமா தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது, அவர்கிட்ட இருந்துதான் சாந்தி சுகத்தின் ஆஸ்தி கிடைக்குது. தந்தைய சந்திக்கிறதுக்கான ஆஸ்தி அடையிறதுக்கான நேரம் இது. எல்லாருக்கும் ஒரே அப்பா தான், எல்லாருடைய அப்பா என்னுடைய அப்பான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆனா மத்தவங்களுக்கு தெரியல, எல்லாருக்கும் அவர் அப்பா தான் மத்தவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது எவ்வளவு சாதாரண விஷயமா, அது எவ்வளவு குஷி குஷியா நினைவு செய்யணும். அவரை நினைச்சா மட்டும்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும்னு தெரிஞ்சும் ஏன் மத்ததை நினைவு செஞ்சு நேரத்தை வினைக்கிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்தால் அதுமே பத்தாது அவரை நினைக்கிறது. ஏற்கனவே நிறைய வீணாக்கிட்டோம், சங்கமேகம் வந்தே கூட இல்லையா, நிறைய மாயால சிக்கி. சோ இனியாவது வெறும் பாபா வேற எதுவுமே எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீ செஞ்சு முழு சுகம் சாந்தி நாஸ்தி அவர்கிட்ட இருந்து அடையணும். இந்த டைம் விட்டா டைம் கிடையாது, அப்புறம் ஆஸ்தி அடையறதுக்கும் சரி அப்பாவை சந்திக்கிறதுக்கும் சரி ஒரே தர்மம் தான் சத்தியுகத்துல இருக்கும். இப்ப இத்தனை தர்மம் இருக்கு, இத்தனை தர்மத்தையும் அழிச்சு ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறது அந்த பரமபிதா பரமாத்மாவுடைய காரியமே தவிர மனிதர்கள் பண்ண முடியாது. இங்க சொல்றாங்களே இங்க லஞ்சம் இருக்குது மோசமா ஆட்சி செய்யறாங்க, இதுவும் ஒரு தர்மம் தான் அதர்மம் இல்லையா. சோ இதெல்லாம் மனிதர்கள் அழிக்க முடியாது, இறைவனுடைய காரியம் அது. இப்ப நீங்க இறைவனுடைய வழிபடி நடங்க, மற்றதை அழிக்கிறது அவரு பாத்துக்குவார்.
யார் அப்பா மூலமா இந்த ராஜ யோக ஞானத்தை எடுக்கிறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. இப்ப கலியுகத்துடைய இறுதி இங்க இருக்கிற ஞானம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, நேரத்தை வீணாக்காதீங்க, அப்பா கொடுக்கற ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு வாங்க. மிகப்பெரிய யுத்தம் எதிரில இருக்குது, டைம்ல சொல்றது இப்ப முன்னாடி இருக்குது, எந்த நேரம் வேணாலும் ஆரம்பமாயிடும், ரெடியா இருக்குது. அடுத்த சீன் மகாபாரத யுத்தம்ன்ற மாதிரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு படிச்சு தாரணை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. இப்ப அலட்சியப்படுத்துறவங்க கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, அட்டி ஓத பயங்கரமா, காமத்தினாலும் கோபத்தினாலும் பச்சனாலும் பயங்கர உத வாங்கி அப்பா வேண்டவே வேண்டாம் இந்த உலகம் விட்டுட்டு போவாங்க மத்தவங்க. ஆனா நம்ம சேமிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போறோம், பூமி சொர்க்கமா இருக்கும் போதெல்லாம் அவங்க மேலே பரந்தாமத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. நாம பரந்தாமத்துக்கு போயிட்டு டக்குன்னு இங்க வந்துடும் சுகத்தின் பாகத்தை நடிக்கிறதுக்கு. அதனால நீங்க இப்பவே உங்களுடைய பாவ கணக்கை ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் எரிச்சு புண்ணியத்தின் கணக்கு சேமிங்க. புண்ணியத்தின் கணக்கு ஒண்ணு பாபா நினைவு பண்றதும் புண்ணியத்தின் கணக்கு தான், ஏன்னா அதிர்வலைகள் தூய்மையான அதிர்வலைகளை பார்க்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கிறது. எந்த அளவுக்கு இந்த ஞானத்திலையும் யோகத்திலையும் மூழ்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பழைய கணக்கு எரிஞ்சு சாம்பல் ஆகி புதுசு சேமிப்பாகும். யோக பலத்தின் மூலம் இங்க ஆயுள் அதிகரிக்கும், சதா ஆரோக்கியமானவர்களாக சதா செல்வந்தர்களாக ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஞானத்தின் மூலமும் யோகத்தின் மூலமும் ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கும். இது ரெண்டும் இருந்தாதான் சுகமா இருக்க முடியும் இல்லையா. இது ரெண்டுத்தையும் கொடுக்கறது என்னது, ஞானத்தின் மூலமாக செல்வமும் யோகத்தின் மூலமாக ஆரோக்கியமும் கிடைக்குது. அதனால இது ரெண்டும் வேணும். சோ உங்களை சதா காலத்துக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஆபரேஷன் பண்ற ஹாஸ்பிட்டல் இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம், பிரம்மகுமரி சென்டர் அல்லது காலேஜ்னும் சொல்லலாம் இல்லையா. பணக்காரன் ஆக்குறதுக்கான கல்வி இங்க கொடுக்கப்படுது. உண்மையிலும் உண்மையான யூனிவர்சிட்டி இதுதான். கவர்மெண்ட் நடத்துற யூனிவர்சிட்டிக்கு உண்மையிலே யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா யூனிவர்சல் யூனிவர்சிட்டி உலகத்துக்கே பொதுவானதுன்னு அர்த்தம். அப்படி உலகத்துக்கே பொதுவான ஞானம் ஒண்ணு அங்க அந்த யூனிவர்சிட்டியில சொல்லிக் கொடுக்கல, வயசானவங்களுக்கு நோயாளிகளுக்கு இவங்களுக்கு அங்க ஞானம் சொல்லிக் கொடுக்கறாங்க, ஒரே ஞானம் எல்லாருக்கும் பொதுவானது அங்க கிடையாது. இங்கதான் அது நடக்குது, அங்க எல்லாம் எல்லைக்குட்பட்ட ஞானம் தான் கத்துக் கொடுக்கறாங்க. பாருங்க எத்தனை எல்லைகளை போட்டுட்டாங்க. யூனிவர்சிட்டியை ஹிந்தியில விஸ்வவித்யாலயம் சொல்றோம், இங்கிலீஷ்ல யூனிவர்சிட்டி. விஸ்வம்னா உலகம் இல்லையா, முழு உலகத்துல இருந்து யாரு வேணாலும் வந்து படிக்கலாம். இங்க பிரம்மகுமாரி சென்டர்ல அந்த யூனிவர்சிட்டியில யாரு வேணாலும் வந்து படிக்கலாமா, எத்தனை ரெக்கமெண்டேஷன் மெரிட் எடுக்கணும் இது இதுன்னு பல ரெஸ்ட்ரிக்ஷன், அதான் சொல்ற பல எல்லைக்கோட போட்டுட்டாங்க. அதனால அதை எப்படி நீங்க யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியும், அது எப்படி யூனிவர்சிட்டி ஆக முடியும்ன்ற. பாருங்க இந்து கோயிலுக்குள்ள யாரு வேணாலும் போலாம், மற்ற தர்மத்து இதுல அதே மாதிரி யாரு வேணாலும் போக முடியுமான்றது டவுட் தான் இல்லையா. அதே மாதிரிதான் யூனிவர்சிட்டி யாரு வேணாலும் போகலாம். உலகத்தின் படைப்பாளர் தான் உலகத்தின் யூனிவர்சிட்டியை ஸ்தாபனை செய்யற, எழுதும் போதும் அப்படிதான் எழுதுறோம், ஈஸ்வரி விஸ்வவித்யாலயான்னு. சோ வித்யாலயான்றது உண்மையில யூனிவர்சிட்டி, அது ஹிந்தி வார்த்தை இது இங்கிலீஷ் வார்த்தை, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த உலகத்தின் படைப்பாளர் உலகத்துக்கு பொதுவான யூனிவர்சிட்டிய படைக்கிறார். மனுஷன தேவதையாக ராஜாக்களின் ராஜாவாக ஆக்கிறாரு, விடுவிக்கிறார். ஸ்ரீமத் கிடைக்குது, ஆனா அசுர வழிப்படி நடக்கிறவங்க ஸ்ரீமத்தை ஏத்துக்கிறது கிடையாது. இங்க இந்த ஸ்ரீமத் மூலம் எவ்வளவு உயர்ந்தவர்கள் ஆகிறீங்க, தன்னுடைய உடல் மனம் செல்வத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கமா ஆக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே மறைமுகமா நடக்குது. பாபாவும் மறைமுகமா வராரு, கிருஷ்ணரும் குப்தமா இருக்க முடியாது. ஆனா தந்தைய தெரிஞ்சிக்காத காரணத்தினால கிருஷ்ணருடைய பேரு கீதையில எழுதிட்டாங்க. மேலும் பிறகு கிருஷ்ணரின் நடனத்தை காமிக்கிறாங்க. இளவரசன் இளவரசி தங்களுக்குள்ள நடனமாடி இருப்பாங்க இல்லையா, அந்த பிரஜைகள் செல்ல முடியாது. தந்தை அதிகமான விஷயங்களை புரிய வைக்கிறாரு, ஞான செல்வத்தை பெற்று பிறகு தானம் செஞ்சுகிட்டே இருங்கன்னு சொல்றாரு. மிக உயர்ந்த படிப்பு, படிக்கிறதும் சாதாரணமா படிக்கிறீங்க, நாற்காலியில ஆசனம் போட முடியாது, கால் மீது கால் போட்டு அமர்வது இந்த ராஜாவை மாதிரி உட்கார்றது சரிதான். ஆனா எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். சத்தியுகத்திலும் தங்க கரண்டி உங்க வாயில இருக்குது. குழந்தைங்க காட்சியும் பார்த்திருக்கிறீங்க, எப்படி புஷ்ப விமானத்துல தங்கத்தை நிறைத்து கொண்டு வருகின்றன. மாளிகைகள் போன்ற அனைத்தும் வெகு விரைவாக உருவாகிடுது. இப்பவும் கூட பாபா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே மின்சாரம் மோட்டார்னு என்னென்னலாம் சயின்ஸ் உருவாக்கி இருக்குது பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி தானியங்கள்லாம் எவ்வளவு மலிவா இருந்துச்சு, அப்ப யோசிச்சு பாருங்க சத்தியுகத்துல எவ்வளவு மலிவா இருக்கும். இங்க தங்க நாணயத்துடைய மதிப்பு 100 ரூபாய் ஆயிடுச்சு, அப்படின்னா அங்க அது 1 பைசாவாக இருக்கும். அதனால எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, உங்களுக்கு 1 பிறவியுடைய படிப்பு மூலம் 21 பிறவிக்கு ராஜ்யம் கிடைக்குது. அப்படின்னா வேற என்ன கேட்கல, சாரி சாரி, அப்படின்னா வேற என்ன வேணும். பாபா யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஒருவேளை மகளுக்கு இந்த ஞானம் பிடிக்கலன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஆனா மகனுக்கு இந்த ஞானம் பிடிக்கல கேட்க மாட்டான் அப்படின்னா நீயே சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாபா ஆலோசனை கொடுக்கிறார். திருமணத்துக்கு போகணும் அப்படின்னா போங்க, ஆனா பழத்தை மட்டும் அங்கிருந்து எடுத்து அப்பா நினைவுல சாப்பிட்டீங்கன்னா அதுவும் தூய்மையாயிடும், நல்லது. உலகத்தின் படைப்பாளர் உலகத்துக்காக, உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாவுக்காக ஒரு ஸ்கூலை தொடர்கிறார், அதுதான் விஸ்வவித்யாலயா, உலகத்தினருக்கானது. மற்றபடி அவங்க சும்மா பேர் விஸ்வவித்யாலயா யூனிவர்சிட்டின்னு போட்டுக்கிறாங்க, ஆனா அது உண்மையிலே யூனிவர்சிட்டி கிடையாது அப்படின்னு சொல்ற சூப்பர் பாயிண்ட் அது இல்லையா. அங்க என்ன கிடைக்குது அந்த யூனிவர்சிட்டியில, ஒரு பட்டம், ஒரு சுண்டல் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான காசுக்கான வழி ஞானம் கிடைக்குது. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லாத ஏழை மனிதனை மிக செல்வந்த தேவதை மகாராஜாவா ஆக்குறார் இங்க கொடுக்கற ஞானத்தினால. அதுக்கான வழியை கொடுக்கற அந்த வழிப்படி நீங்க நடக்கணும். ஆனா எல்லாரும் நடக்கிறது இல்ல, அவங்க அசுர வழியில நடக்கிறவங்க. இறைவன் கொடுக்கிற வழிப்படி நடந்தாதான் உயர்ந்தவர ஆகுவீங்க இல்லையா. சோ ஏன்னா உயர்ந்த தேவதை ஆகணும், அதுதான் மெயின். நீங்க டாக்டர் ஆகுறீங்க, இன்ஜினியர் ஆகுறீங்க, கலெக்டர் ஆகுறீங்கன்றதுக்காக உங்களுக்கு துக்கம் வராம இருந்துறது. துக்க துக்கமே வராம இருக்கிறதுக்கு, துக்கமே இல்லாத ஒரு உலகத்துக்கு அழைச்சிட்டு போறதா போகிறாரு. அப்ப துக்கமே கொடுக்காம நீங்க இருக்கிற அந்த ஞானத்தை எடுத்து துக்கமே கொடுக்காம இருக்கிற அந்த குணத்தை நீங்க நடைமுறைப்படுத்தணும், அப்பதான் உயர்ந்தவர் ஆவீங்க. அதுக்கு என்ன பண்ணும், அப்பா சொல்ற வழிப்படி மட்டும் நடக்கும். இந்த ஸ்ரீமத்து மூலம் எவ்வளவு உயர்ந்தவர்களா ஆகிறோம், தன்னுடைய உடல் மனம் செல்வத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கம் ஆக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே மறைமுகமா நடக்குது, பாபாவும் மறைமுகமா வராரு. ஒட்டுமொத்த பாரதத்தையும் சொர்க்கம் ஆக்கிட்டு இருக்கிறோம், ஆனா அது மறைமுகமா ஆக்கிட்டு இருக்கோம். இதுதான் பெரிய விஷயம் இல்லையா, மறைமுகமா. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, வல்லரசு நாடுகள் வந்து ஒற்றர்கள் அனுப்பி வச்சிருப்பாங்க எல்லா நாட்டுக்கும், அந்த நாட்டுல என்ன தெரியுது என்ன நடக்குதுன்றது தெரியறதுக்காக ஹையர் அபிஷியல்ஸ் அவங்க காசு கொடுத்து அப்படி வாங்கி வச்சிருப்பாங்கன்னு. அவங்க மறைமுகமா இருந்து பாரதத்தை அழிக்கிற வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா நம்ம மறைமுகமா இருந்து பாரதத்தை சொர்க்கமாக்குற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இங்க எல்லாமே மறைமுகமா தான் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய உடல் மனம் பொருள்னால சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோம், ஆனா மறைமுகமா சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறோம்ன்றதே அவங்களுக்கு தெரியல. பாபாவுமே பாருங்க மறைமுகமா வர்றாரு. இப்ப இந்த ஞானத்தை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர், இது மறைமுகமா இருக்கு. ஏன்னா எனக்கு முத முதல்ல இந்த ஞானம் கூட கிடைக்கும் பொழுது அந்த பிரதர் கேட்டார், பிரதர் மேடப்பட்டு பேசணும் பிரதர், உங்களுக்கு ஸ்ரீமத்து புரியல பிரதர், நான் ஒரு மீட்டிங் அழைச்சிட்டு போறேன், அங்க உங்களுக்கு சொல்லுவாங்க பட்டியில, உங்களுக்கு தெரியல, இது ரகசியமா தான் இருக்கணும், மேடப்போட்டுல நம்ம பேசக்கூடாது. கரெக்ட் தான், அந்த பட்டியல அப்படித்தான் நடக்குது, சேவை செய்யக்கூடாதுன்னு தான் நடக்குது. அதனால அவர் அதுலயே தன்னுடைய வாழ்க்கையா அர்ப்பணிச்ச பிரதர் தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறார். ஞானம்னா என்னன்னு தெரியாம இல்லையா, அதாவது நீங்க பண்றது சொர்க்கத்தை உருவாக்குன்றது அவங்களுக்கு தெரியல. அந்த அர்த்தத்தை மறைமுகம் அப்படின்றது யாருக்குமே ஞானத்தை சொல்லாதீங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. இப்ப ஏன் பாபா மறைமுகமா, அப்ப பாபா மறைமுகமா இருக்காரு, அவர் அங்க கடவுள் வந்திருக்காரு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, அந்த அர்த்தத்துல சொல்லல. பிரம்மா தானே டக்குன்னு கண்ணுக்கு தெரியும், கிருஷ்ணர் அந்த டக்குன்னு தெரியும், அவரை மறைச்சு எல்லாம் வைக்க முடியாது. ஆனா பிரம்மாவுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிறார் சிவபாபா இல்லையா. அந்த அர்த்தத்துல சொல்றவர் மறைமுகமா இருக்காரு, கிருஷ்ணர் மறைமுகமா இருக்க முடியாது. இந்த ஞானத்தை கொடுத்த சிவனை பத்தி கரெக்டா தெரிஞ்சுக்காத காரணத்தினால கிருஷ்ணர் கீதையை சொன்னார்னு எழுதிட்டாங்க, அவர் நடனம் ஆடுறதா ராசலீலான்னு காட்டிட்டாங்க. உண்மையில அது சிவபாபா ஆடுற ஞான நடனம், குழந்தைங்க நாம சிவபாபாவோட ஆடுற ஞான நடனம். மற்றபடி சத்தியுகத்துல இளவரசன் இளவரசி தங்களுக்குள்ள டான்ஸ் ஆடுவாங்க, அங்க பிரஜைகள் செல்ல முடியாது. தந்தை நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறார் இதுல பாருங்க, எவ்வளவு வித்தியாசம். எல்லாரும் போய் அங்க கிருஷ்ணரோட டான்ஸ் ஆட முடியாது, யாருக்கு தெரியும், கிருஷ்ணரே பார்க்காம கூட இருப்பாங்க சத்தியுகத்துல இல்லையா. அங்க இது மாதிரி டிவில போட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க இளவரசனோட தான் அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கன்ற இளவரசன் இளவரசிகளோட. அப்ப பாருங்க, அப்ப நம்பர் ஒன் இருக்கிறவங்க, அந்த வித்தியாசம் இருக்குது. அது வந்து நல்ல ரகசியம், இங்க நம்ம யாரையும் இருக்கக்கூடாது அதெல்லாம் ஓகே. பட் ஆனா நம்மள மாதிரி சேவையில சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கிறவங்க தான் நம்மளோட வருவாங்க, அவங்கதான் அந்த மாதிரி சேவை செய்வாங்க, அவங்கதான் அங்கேயும் ஒன்னா வருவாங்க. சோ அப்ப இந்த சேவையை தடுக்கக்கூடியவங்க சேவைய செய்யறதே சீமத்தின தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளையும் புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றவங்க அவங்களோட நம்ம சேர்றோம் அப்படின்னா நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பாங்க, சேவை செய்ய விடாம பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல அவங்க கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஞானத்தை தப்பா புரிஞ்சுக்க கூடாது இல்லையா. ஞானத்தை கொடுத்தாதான் ஆசீர்வாதமே கிடைக்கும், இத்தனை கோடி பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு மேல இருக்கிறவங்க சேவை செய்யாம இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுவாங்க, அவங்க ஆசீர்வாதத்துல இருக்குன்னா அவங்களே முதல்ல ராஜாவாக மாட்டாங்க, அப்புறம் நீங்க எங்க ஆக முடியும். இல்லையா, ஞானத்தை தப்பாவும் புரிஞ்சுக்க கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒன்னா சேவை செய்யறவங்க தான் அங்கேயுமே ஒன்னாவும் வராங்க. அப்ப இந்த ஞானத்தை பக்காவா புரிஞ்சிட்டு பக்காவா சேவை செய்யறவங்க தான் அங்கேயுமே ஒன்னா வருவாங்க. பிரஜைகள் அங்க கிட்டே நெருங்க முடியாது, இங்கேயும் சேவையில பிரஜைகள் வரமாட்டாங்க இல்லையா. பாபா நிறைய விஷயத்த சொல்றாரு, இந்த ஞான செல்வத்தை அப்பா கிட்ட இருந்து வாங்கின உடனே தானம் செஞ்சுக்கிட்டே இருங்க. மிக உயர்ந்த படிப்பு, உங்களுக்குள்ள வச்சுக்கிற படிப்பு கிடையாது. கோடானு கோடி ரூபாய் மதிப்புள்ள படிப்பு இலவசமா கிடைக்கிற அதை நாமளும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. நம்மளே வச்சுட்டு இருக்க கூடாது. மிக உயர்ந்த படிப்பு இது, படிக்கிறது என்னமோ மிக உயர்ந்த படிப்புனா, ஆனா எப்படி படிக்கிறீங்க? சாதாரணமா உட்காந்து படிக்கிறீங்க, தங்க சேர்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. சாதாரண சேர்ல உட்காந்து சாதாரணமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு யோகம்னா இப்படிதான் உட்காரணும் அப்படிதான் உட்காரணும்னு ஹடயோகத்துக்கு சொல்லி இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இங்க அது மாதிரி உட்கார முடியுமா அப்படின்னா பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும். இப்ப சொல்றாரு நாற்காலி மேல இல்லையா, சேர் மேல யோகாசனம் போட்டு ஹட யோகம் மாதிரி கால இப்படி போட்டு பத்மாசனம் அது மாதிரி உட்கார முடியாதுதான். ஆனா அந்த மாதிரி உட்கார்ந்தா ராஜ கம்பீரத்தோட இருக்கும். ஆனா நீங்க அப்படிதான் உட்காரணும்னு அவசியம் இல்ல, அப்படி உட்கார்ந்தா நல்லது அப்படி சொல்றாரு இல்லையா. பாபா ஒரு சில நியமங்கள் வந்து அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதெல்லாம் புடிச்சுக்கிறாங்க கெட்டியமா இல்லையா. வெள்ள ட்ரெஸ் நீங்க போட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா நல்லது அதை கரெக்டா பண்றாங்க. சேவை நீங்க செஞ்சே ஆகணும்னு டெய்லியும் சொல்றாரு, ஆனா அதை பண்றதே கிடையாது இல்லையா. விகாரத்தை விட்டே ஆகணும்ன்றாங்க, அதை பண்றதே கிடையாது. சோ பரவாயில்ல அப்படின்றதுதான் ரொம்ப சின்சரை பிடிச்சி நஷ்டமத் படி இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு ரொம்ப சாதாரணமா தான் படிக்கிறீங்க, ஆனா மிக உயர்ந்த படிப்பு. நீங்க எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கோங்க, ஆனா முடிஞ்சதுன்னா அப்படி உட்காருங்க. அதுக்காக வயசானவங்களை பிடிச்சி நீங்க இப்படிதான் உட்காரணும் அப்படின்னு வருத்திட்டு இருக்கக்கூடாது இல்லையா. பாபா வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும், கம்பீரமா இருக்கும்னு சொல்றாரு, ஒரு சஜஷன் அவ்வளவுதான். சத்தியுகத்துல தங்க கரண்டி உங்க வாயில இருக்குது, குழந்தைங்க அந்த காட்சியும் பார்த்து இருக்கிறீங்க. எப்படி விமானங்கள்ல தங்கத்தை நிறைச்சிக்கிட்டு வராங்கன்றதெல்லாம் காட்சி காட்டி இருக்கிறாரு. இப்ப பாருங்க சமஸ்கிருதம் இல்லையா, நிறைய கோயில்கள் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அப்படியே மெய்ச்சில் இருப்பாங்க. அதை சுத்தி ஒரு 100-200 கிலோமீட்டருக்கு மலையே கிடையாது, எப்படி ஒரே கல்ல இவ்வளவு பெரிய கோயில கட்டினாங்க, எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. புஷ்ப விமானத்துல தங்கத்தை எடுத்துட்டு வந்து மாளிகை கட்டி இருக்கிறாங்க சத்தியுகத்துல. புஷ்ப விமானம் ஒரு வினாடியில அமெரிக்காவுக்கு போகும் தமிழ்நாட்டுல இருந்து, அவ்வளவு ஸ்பீடா, அவ்வளவு ஸ்பீட் அவ்வளவு தூரம் போகும் இல்லையா. அப்ப இது எவ்வளவு பெரிய அதிசயம். தேனி போய் தேன் கூட எடுத்துட்டு வந்து கூடு கட்டுது அது மாதிரி இல்லையா, அது கூட கஷ்டப்பட்டு பறக்கணும், இங்க அதுவுமே கிடையாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்ப அந்த டெக்னாலஜியுடைய ஸ்லைட்டான சாயல் துவாபரகத்துல இருந்திருக்கலாம். அப்ப தங்கத்துக்குள்ள கல்லு எடுத்துட்டு வந்து அவங்க கட்டி இருக்கலாம் இல்லையா. ஏன்னா மற்ற எந்த வாய்ப்புமே கிடையாதுன்னு தான் இப்ப ஆராய்ச்சியில சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அது தெரியல எப்படின்ட்டு, ஏன்னா திடீர்னு புஷ்பமானம் திடீர்னு அடுத்த நாளே வேலை செய்யாம போயிருக்குமா அப்படி இருக்காது இல்லையா. சோ ஏதோ ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் இருந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். பாபா சொல்றாரு அந்த மாதிரி குழந்தை இவ்வளவு தங்க வைர வைடூரியம் நிறைந்த மாளிகையில தங்க தொட்டில இருக்கிறதெல்லாம் பாபா காட்சியா காட்டி இருக்கிற. அங்க வந்து தங்க மாளிகைகள்லாம் சமஸ்பீடா உருவாக்கிடுவாங்க, அவ்வளவு சீக்கிரம் நடக்குமா எப்படி? அதான் பாபா சொல்றாரு இப்ப பாக்குறீங்களா, இதுவே வந்து நமக்கு ஒரு நிச்சய புத்தி வர்றதுக்காக தான். கடந்த 100 வருடத்துல வறந்ததுதான் சயின்ஸ் இல்லையா. கிடக்கிடக்கிடக்கணும் என்னன்னா வருது, போன மாசத்துல இருந்த மொபைலுக்கும் இப்ப வர மொபைலுக்குமே எவ்வளவு வித்தியாசம் வருது. அப்ப அது எவ்வளவு ஸ்பீடா வரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறாங்க, ராக்கெட் ஓடுறாங்க, கரண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கடந்த 100 வருடத்துல வந்ததும். வளர்ச்சி அந்த வேகத்துல இருக்கும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரேட் எல்லாம் அதிகமாயிடுச்சு இல்லையா தானியங்கள்லாம். ஆனா அங்க பயங்கர மலிவா இருக்கு. இங்க தங்கம் வந்து 100 ரூபாய் தங்க காசுடைய ரேட் அப்படின்ட்டு 69க்கு முன்னாடி இருந்த ரேட்டை சொல்றாரு. இப்ப 1000 லட்சம் கூட ஆகியிருக்கலாம். சச்சிவத்துல 1 பைசா. அப்ப எல்லாருமே அந்த விலைவாசியை குறைக்கணும் அப்படிங்கறத ஒரு அரசியல் கொள்கையா எடுத்துட்டு வருவாங்க, ஒரு கட்சியின் கொள்கையா எடுத்துட்டு வருவாங்க. ஆனா யாருமே அது பண்றது கிடையாது, பண்ணவும் முடியாது. அது உங்களுக்கு வேணும்னா இன்னும் 20 வருஷத்துல அப்படி ஆயிடும். சரசரன் ரேட்டு கம்மி ஆயிடும் எப்படி? அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. திடீர்னு விளைச்சல் அதிகமாயிடும் அது எப்படி? கடவுள் பண்றாரு இல்லையா. அதை நம்ம புரிய வைக்கலாம் விவசாயிகள் கிட்ட பேசும்போது, இதை யூஸ் பண்ணலாம். பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட இத அவங்களுக்கு ஞானம் கொடுக்கும்போது இதை சொல்லலாம் இல்லையா. ஆக்சுவலா இது எல்லாருக்கும் தேவையான ஞானம். ஏன்னா விலைவாசினால பாதிக்கப்படுறது எல்லாரும் தானே. எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பாருங்க கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும். ஒரே பிறவியில நீங்க இந்த எடுக்கிற இந்த படிப்பு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துது. 21 பிறவிக்கு ராஜ்யம் கிடைக்குது. ராஜ்யமே கிடைக்குது, உலக ராஜ்யமே கிடைக்குது, நோகாம கிடைக்குது. வேற என்ன வேணும் உங்களுக்கு? மற்றதுல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு யுக்தி சொல்றாரு. இப்ப பாபா சொல்றபடி ஃபாலோ பண்ணணும். பாபா நீ குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாத பாபா குழந்தை ஆக்கு ஆக்குன்ற ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணீங்களான்னு கேக்கும். அது ஒண்ணு இருக்கு, ட்ரையே பண்ண. பெண் குழந்தை பிறந்தா சும்மா டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் சென்டர் கேட்டுட்டு அது கூட இட்டுட்டு வராதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க பாப்போம், பாப்பா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல, அப்பா நமக்கு பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். புது முரளியும் கேட்கும் போது தெரியும் இல்லையா. இன்னைக்கு ஒரு துளி சொல்றாரு, பல துளி சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு இல்லையா. சோ இத நீங்க சொல்லணும். பாபா சொல்றாரு, மனைவிய உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா நீ என்ன கணவன் கேக்குறாரு. பாப ஞானத்து நீ எப்படியாவது அவங்களை ஏத்துக்க வைக்கணும்ன்றாரு. குழந்தை ஸ்கூலுக்கு கூட தான் போக மாட்டேன்னு விட்டுருக்கீங்களா இல்ல? அது பண்ணணும். சின்ன குழந்தையில இருக்கும்போதே நீங்க பாபா ஞானத்தை கொடுத்துருக்கலாம் இல்ல. ஆனா உங்களுக்கு வயசாகிதான் கிடைக்குது அப்படின்னா வேணா அதுவும் நீங்க முயற்சி எல்லாம் எல்லா விதமான முயற்சியும் பண்ணி பலிக்கல அப்படின்னும் போது வேணா கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. ஏன்னா பொண்ணுக்கு அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணிருக்க, ஆனா பையனுக்கு அந்த வேலை கிடையாது. நீ வேலை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. அதான் இருக்கு. ஏன்னா ஈஸ்வரிய காசு விகாரத்துக்கு பயன்படக்கூடாது. ஆனா பொண்ணா இருக்கும்போது மட்டும் எக்ஸப்ஷன் கொடுக்கறது, பண்ணி வச்சிடுங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆலோசனை. அதே மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க, போங்க தாராளமா போங்க, போய் சேவை செய்யுங்க. அது ஒரு சேவைக்கான வழியா பயன்படுத்துங்க. நீங்க வெள்ளை ட்ரெஸ்ல போட்டு பேட்ஜ் போட்டு நின்னாலே எல்லாரும் வந்து கேட்பாங்க, அழகா பாபா அறிமுகம், அழகா நோட்டீஸ். அதாவது ஞானத்தை கரெக்டா இருக்கு. இந்த சென்டருக்கு வாங்கன்னு கொடுக்கறது பாபா அறிமுகம். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு சென்டர் அட்ரஸ் போட்டிருந்தா தான் அது பாபாவுடைய அறிமுகம். கொடுங்க, நீங்க சாப்பிட்டே ஆகணும், பழம் கொடுங்க, நான் விரதம் இருக்கிறேன் அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கலாம். அல்லது நம்ம நியமம்னே சொல்லலாம். இதனால நம்ம பேர் உயரதான் செய்யும். ஏன்னா வேற எதுவுமே இல்லைன்னு போது இதை கூட சொல்லிடலாம். அப்ப உடனே ஒத்துக்குவாங்க. பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க. பாபா திருஷ்டியில சாப்பிடுங்க. ஏன்னா பழமா இருந்தாலும் அங்க இருக்கிற வைப்ரேஷன் மோசமா தானே இருக்குது. சோ பாபா நினைவுல தூய்மையான அதிர்வலைகளை அதுக்கு பரப்பி தூய்மையாக்கி சாப்பிடுங்க. நல்லது. பாப்தாதாவினுடைய இனிமையிலும் இனிமையான வெகு காலத்துக்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட பிராமண குல பூஷணர்கள் சுய தரிசன சக்கரதாரி கண்ணின் மணிகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தார்மீகான முக்கியசாரம், தந்தை கிட்ட இருந்து என்ன ஞான செல்வம் கிடைக்கிறதோ அத மத்தவங்களுக்கு தானம் செய்யுங்க. மறைமுகமான ரீதியில படிப்பு படிச்சு 21 பிறவிக்கான ராஜ்யத்தை நீங்க அடையணும். அப்பா கிட்ட கிடைக்கிறது அனைத்தையும் நீங்க தானம் செய்யணும். நிறைய பிரஜைகளை உங்களுக்கு சமமான ராஜாக்களை உருவாக்குனாதான் நீங்க மகாராஜாவாகும் இல்லையா. சோ இந்த படிப்பை படிச்சு 21 பிறவிக்கான ராஜ்யத்தை இப்பவே அடையணும். இப்ப விட்டா எப்பவுமே கிடையாது. அதே மாதிரி யோகத்திலையும் மூழ்கி இருக்கணும். அதுக்கு தடையா வர்ற மற்ற அனைத்து நினைவுகளையும் எரிச்சு ஒரு தந்தையை மட்டும் நினைவிச்சேன். ஒரு சத்தியமான தந்தை, ஒரு சத்தியமான டீச்சர், ஒரு சத்தியமான குரு, அவங்களை நினைச்சுங்க. அந்தந்த ரூபத்துல நினைச்சுங்க. அப்பா நீங்க எனக்கு ஜென்மம் கொடுத்தீங்க, அப்பா அன்பு கொடுத்தீங்க, அப்பா ஞானத்தை கொடுத்தீங்க, டீச்சர் என் கூடவே இருந்து அழைச்சிட்டு போற சத்குரு நீங்க, இது நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. மூன்று ரூபத்துல சேர்த்தோ அல்லது ஏதோ ஒரு ரூபத்துல நினைவு செஞ்சுட்டே இருங்க. வரதானம் பிந்து ரூப தந்தையின் நினைவின் மூலம் ஒவ்வொரு வினாடியும் வருமானத்தை சேமிக்கக்கூடிய பத்மா பதம்பதி பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகுங்கள். பிந்து ரூப தந்தையின் நினைவின் மூலம் ஒவ்வொரு வினாடியும் வருமானத்தை சேமிக்கக்கூடிய பத்மா பதம்பதி பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைகளாக நீங்க ஒவ்வொரு வினாடியிலும் கோடிகளை விட அதிகமான வருமானத்தை சேமிப்பு செய்ய முடியும். எப்படி ஒண்ணுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சிட்டீங்கனாலே ஒண்ணு பத்தாயிடு. ஏன்னா ஹிந்தியில பூஜ்யம் புள்ளினும் குறிக்கும் ஜீரோனும் குறிக்கும் இல்லையா. இன்னொரு புள்ளி வச்சீங்கன்னா 10 100 ஆயிடுது. இப்படி ஒரு ஒரு வினாடியும் அந்த புள்ளி ரூபமான தந்தையை நினைவு செய்யும் போது ஒரு ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டே போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப ஒரு ஒரு வினாடியும் ஒரு ஒரு ஜீரோ போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஒரு வினாடியும் எத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நீங்க பத்மா பதம் பதி ஒவ்வொரு அடியிலும் பல கோடி வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய குழந்தைகள் நீங்க. இப்ப எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்கன்னா பல பிறவிகளுக்கு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு செல்வத்தையும் அந்த செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் சேர்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி வருமானம் செய்யக்கூடிய குழந்தைங்களாலதான் அப்பாவுக்கே பெருமைன்றது. சம்பாதிக்கிற குழந்தைய தானே பெருமையா சொல்லுவாங்க லௌகீகத்துல கூட. இங்கேயும் அதான் சொல்றாரு. எந்த குழந்தை பல பிறவிகளுக்கு ஒரு ஒரு அடியிலும் சேர்த்துக்கிட்டே இருக்குதோ அந்த குழந்தைய பார்த்துதான் நான் பெருமைப்படுறேன். எப்படி? அப்பாவுடைய நினைவுனால, அப்பாவுடைய ஞானத்தினால, அப்பாவுடைய சேவையினால, இதுலயே மூழ்கி இருக்கிறதுனால உங்களால முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானம் கொடுத்துட்டாரு. தடை வரும் நம்ம கடந்த காலத்துல செஞ்ச பாவம். இப்ப பாத்தீங்கன்னா மம்மாவுக்கு 40-45 வயசுல சரீரத்தை விட்டுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா உண்மையில அவங்களுக்கு ரொம்ப டைம் கம்மி முயற்சி பண்றதுக்கான டைம். அதுக்குள்ளேயே இது ஒரு வினாடி கூட இழக்காம இருக்கணும்ன்றதா இந்த வினாடி என்னுடைய கடைசி நொடின்ட்டு எப்பத்துல இருந்து அவங்க பயிற்சி பண்ணிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த கம்மியான ஆயுள் அப்படிங்கறதே ஒரு தடை தானே, மிகப்பெரிய தடை தானே. ஆனா பாபா சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தடை வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க பொக்கிஷத்தை. அதே மாதிரி நமக்கு வீட்டுல டிவி பாக்குறவங்க ஒரு தடையா இருக்கலாம், நிறைய தடை இருக்கலாம். பிராமண பரிவாரத்துல இருக்கும். ஆனா அப்பா நினைவு சேவை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கான யுக்தியை உருவாக்கி போய்கிட்டே இருக்கணும். ஒரு வினாடி விடாம மூழ்கிட்டே இருக்கணும். தடையும் இருக்கும், அதை அழிக்கக்கூடிய வழியும் இருக்கும். அந்த வழி பாபாவுடைய முரளியில இருக்கும். முரளியில மட்டும்தான் இருக்கும், வேற யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. சோ அதை கேளு, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களால முடியும். ஒரு புள்ளி ஒரு ஒரு புள்ளி வைக்க வைக்க 10 100 இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு வினாடி அதிக வருமானத்தை சேமிக்கக்கூடிய பத்மா பதம் பதி நீங்க பல ஜென்மங்களுக்கு அனுபவிக்கிற அளவுக்கு இப்ப சேர்க்கிறீங்க. இந்த மாதிரி குழந்தைய பார்த்துதான் நான் பெருமைப்படுறேன். ஒண்ணுமே சம்பாதிக்காத குழந்தைய பார்த்து அது என் குழந்தைன்னு சொல்லிக்க வெக்கமா இருக்குதுன்னு லௌகீக தந்தை சொல்ற மாதிரிதான் அப்பாவும் சொல்றேன். ஆக்சுவலா இதுதான் நேற்று பிராக்டிஸா வச்சது, அது பார்த்தா இன்னைக்கு வந்திருக்குது சூப்பரா. சோ என்ன அப்படின்னா நான் நிரம்பியவனா இருக்கேன், எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படி நிரம்பியவனா இருக்கிறேன்? சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு ஒரு வினாடி சம்பாதிச்சுட்டே இருக்கேன். இந்த சம்பாதிக்கிறத தடுக்கிறது தான் மெயின் விஷயம், டெஸ்ட் பேப்பர் இதெல்லாம் வரும். அப்ப நீங்க இந்த பயிற்சி சொன்னாலே, அந்த பயிற்சி ஞாபகம் வந்துச்சுனாலே டக்குனு தப்பிச்சுங்க. நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி பாபா சொல்றல, ஞானத்துல நிலைச்சு இருந்து உங்களுடைய பார்வை இருக்கணும், வார்த்தை செயல் எல்லாமே மூன்று கால நிலையில நிலைச்சிருக்கணும். இப்ப அந்த மூன்று கால நிலையில நீங்க நிலைச்சு இருக்கிறது அப்படின்னா, இப்ப நான் செய்ய போற காரியம் சம்பாதிப்போமா, சம்பாதிச்சதையும் இழப்புமா? ஒரு வீண் விஷயத்த பேசுறோம் அப்படின்னா இழந்துடும், அதை உள்ளடக்கிட்டு அப்பா நினைவுல இருந்தா ஜெயிச்சிடும் இல்லையா? அதுதான் மூன்று கால ஞான நிலையில நிலைச்சு இருந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சீங்கனாலே வருமானம் இருந்துகிட்டே இருக்கும், இல்லன்னா டக்குன்னு போயிடும், டக்குன்னு பாம்பு பத்தி போயிடும் எல்லாமே. பரமபதம் ஏனி புடிச்சு பாபா ஏறிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு பாம்பு வந்து அசால்ட்டா கொத்தி நம்மள கீழே இறக்கி விட்டு, கவனம் வைங்க, சம்பாதிச்சுக்கிட்டே இருங்க, சம்பாதிச்சத பாதுகாப்பா வைங்க, ஆன்மீக வருமானத்தை. சரி, ஸ்லோகன். சீர்கெட்ட காரியத்தை, சீர்கெட்ட சமஸ்காரங்களை, சீர்கெட்ட மனோநிலையை சுபபாவனை மூலம் சரி செய்யணும், இதுதான் சிரேஷ்டமான சேவை. ஏன்னா கலியுக இறுதியில எல்லாருக்கும் சீர்கெட்ட காரியம் சமஸ்காரம் மனநிலை தான் இருக்கு. பாபா குழந்தை ஆனவனே டக்குனு எல்லாம் மாறிடு, ஆனா மாத்தணும் எப்படி? சுப எண்ணம், சுப பாவனை மூலமா இல்லையா? இதுதான் மிக உயர்ந்த சேவை அப்படின்னு பாபா சொல்ற. சீர்கெட்ட காரியம், நம்ம செய்யற காரியம் வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவம் பண்ணிட்டோம், யார பத்தியோ தப்பா பேசிட்டோம் ஏதோ ஒண்ணு அப்படின்னா, எப்படியும் நமக்கு பக்கா பாபாக்கு வந்தோம்னா டக்குன்னு தெரியும், யோகாவே வராது இல்லையா? இப்ப நம்ம அதை மாத்தணும். அது நம்மளுடைய காரியமா இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய காரியம், இது வந்து மற்றவர்களுடைய காரியம். ஏன்னா நீங்க சுபபாவனை மூலமா மாத்துறீங்க அப்படின்னா, இந்த சுபபாவனை முதல்ல உங்களுக்குமே வைக்கணும். பாபா சொல்றதுல உங்களுக்குமே, நீ அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், நீ நல்லவன், நீ அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், சரி ஏதோ தெரியாம பட்ட இனிமேல் பண்ணக்கூடாது. அதே மாதிரியே தான் மத்தவங்களுக்கு சுபபாவனை வச்சுக்கிட்டே காரியங்களை மாத்தணும், சமஸ்காரத்தையும் மாத்தணும். எனக்குள்ள போய் இந்த மாதிரி சில்லறத்தனமா நினைச்சிட்டேன், ஐயோ நான் இப்படி நினைக்க கூடாது, சரி நீ இப்படி நினைக்க கூடாதுடா, நீ நாராயணன்டா, நீ லக்ஷ்மிப்பா அப்படின்ட்டு உங்களுக்குள்ள சொல்லி 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 மாத்தணும். மற்றவர்களுக்கு நீ இந்த மாதிரி காரியம் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது, ஏன்னா அது குத்தி காட்டுற மாதிரி ஆயிடும். நீங்க லட்சுமின்ட்டு அவங்க பண்ண உயர்ந்த காரியத்தை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கெட்ட காரியம் நமக்கு நாம பண்ணிருந்தா நமக்கு நாமளே சுட்டி காட்டுக்கணும், மற்றவங்களுக்கு சுட்டி காட்டக்கூடாது. மற்றவங்களை மகிமை பாடும்போது அந்த மகிமைக்குரியவரை நம்ம மாறணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு தானாவே வந்துடும். அதே மாதிரி சீர்கெட்ட மனநிலை, அதையும் சுபபாவனை மூலமா சரி பண்ண. சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய நான் விஸ்வ மகாராஜா, என்னுடைய குஷியின் அதிர்வலைகள் தான் உலகம் ஃபுல்லா இப்ப பரவுது, இதுதான் உலகத்துக்கு நான் செய்யற நன்மையே, நானே கவலைப்பட்டா என்ன பண்றேன்? அதனால நான் குஷி குஷி அப்பாவை நினைவு செய்யறேன், டக்குன்னு அடுத்த சேவையில பிஸி ஆயிடுங்க, என்ன டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் சரி, டக்கு டக்கு டக்குன்னு மனநிலை மாறிடும். அதே மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறீங்கன்னா உடனே போய் ஒரு குளியல் போடுங்களாம், குளிச்சவனே டக்குன்னு மனநிலை மாறுதா, அதுல ஏதோ ஒண்ணு நடக்குது இல்லையா? டக்குன்னு, ஏன்னா குளிச்சவனே நமக்கு அப்படி சாதாரணமா இருக்க தோணாது, சாதாரணமா இருக்கும்போதுதான் அப்படியே மனசு ஒரு மந்த நிலைக்கு வரும்போதுதான் வீண் எண்ணம் வந்து உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. டக்குன்னு குஷி குஷியா நீங்க குளிச்சுட்டு டக்குன்னு சேவை செய்யறீங்க அல்லது ஞானத்தை படிக்கிறீங்க அல்லது எடுக்கிறீங்க அப்படின்னா கடகடகடன்னு உங்க மனநிலை மாறும். இது எல்லாத்தையும் இந்த சுபபாவனை கண்டிப்பா நான் பண்றேன், நான் கண்டிப்பா நாராயணன் தான், அதே மாதிரி மத்தவங்க கண்டிப்பா அவங்க நாராயணன் தான், இப்ப இப்ப இருப்பாங்க கண்டிப்பா மாறுவாங்க, அந்த எண்ணம் வச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் மிக உயர்ந்த சேவைன்றது, உங்களுடைய எண்ணங்களின் மூலமாக மற்றவர்களை உங்களையும் மாத்திர சேவை. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. ரிவிஷன், இந்த சங்கமயுகத்துடைய மதிப்பை தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சோண்டு டைம் தான், இந்த டைம்ல தான் பாபா வர்றாரு, இந்த டைம்ல தான் தேவதையாகிறீங்க. எவ்வளவு முடியுமோ பாவத்தை எரிச்சு புண்ணிய கணக்கு சேமிச்சுக்கோங்க, தேவதை ஆகுங்க. அப்படி ஆக்குறதுக்கு தான் இறைவனை கூப்பிட்டீங்க. அவர் அப்பான்ற விஷயத்தை எல்லோருக்கும் புரிய வைங்க. துக்கத்துல இருந்து மீக்கத்துக்கு கூப்பிடாருன்னா துக்கமே இல்லாத ஒரு இடத்தை கழிச்சிட்டு போவாருல்ல, அது எந்த இடம்னு புரிய வைங்க. ஆனா அவர் எப்பவும் வரமாட்டார், அவர் வர வேண்டிய டைம் கடைசியில. அவர் நடுவுல வந்தா 84 பிறவி சக்கரம் முடியாது. எல்லாரும் 84 பிறவி சக்கரம் முடிக்கும் பொழுதுதான் பாபா வந்து அப்பா டீச்சர் குருவாகி இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை அழைச்சிட்டு போறார். பிரம்மாவுக்கும் அவர் தான் அப்பா. எல்லாரும் கடவுள் முன்னாடி அப்பான்னு சொன்னாலும் அப்பான்ற அந்த அன்பு உள்ளுணர்வோட ஒண்ணு அவங்க சொல்றது கிடையாது. நீங்க கண்டிப்பா பரமபிதான்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக நான் எவ்வளவு புது புது பாயிண்ட் சொல்றேன், ஆனா குழந்தைங்க நீங்க மறந்துடுறீங்க. இது எல்லா தர்மத்தினருக்கான, எல்லா பிரிவினருக்கான ஞானம். எல்லோருக்கும் மிலிட்ரியில இருந்தாலும் கொடுங்க, அவங்க குஷி அடைவாங்க. சொல்லுங்க, செத்தாலே சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாபாவை நினைவு செஞ்சு அவருடைய வழிபடி நடக்கணும். இப்பதான் அந்த அந்த நேரம், நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். இப்ப இந்த ஞானத்தை குடுக்கற நடிப்பு சிவனுடையது, எடுக்கிற நடிப்பு நம்மளுடையது. எடுத்து முடித்த பிறகு இந்த ஞானம் மறைஞ்சிடும். சன்னியாசிகள் இத கற்பனைன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஞானத்தை நல்லா தாரணை செஞ்சு புரிய வைக்கணும். அதுக்கு பாபா நினைவுல இருந்து தூய்மை ஆகணும். உங்க புத்தியை இல்லாட்டினா சிங்கத்தின் பால் எப்படி தங்க பாத்திரத்துல மட்டும்தான் தங்குமோ, அது மாதிரி தூய்மையான புத்தியில தான் இந்த ஞானம் புரியும். இந்த லக்ஷ்மி நாராயணன் சண்டை போட்டு ராஜ்யத்தை அடையலன்றத எல்லோருக்கும் புரிய வச்சு, அதே வழிய நாங்க உங்களுக்கு கத்துக் கொடுக்கறோம், நீங்களும் அந்த ராஜ்யத்தை அடையலாம் அப்படின்னு புரிய வைங்க. எந்த அளவுக்கு அப்பா நினைவுல இருந்து பழைய கணக்கை எரிச்சு புது கணக்க புண்ணிய கணக்கை சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆயுளும் செல்வமும் அதிகரிக்கும். 21 பிறவிக்கு அப்ப உலகத்துக்கே மகாராஜா ஆகுறீங்கன்னா வேற என்ன வேணும் உங்களுக்கு? உண்மையான யூனிவர்சிட்டி இதுதான். இதுதான் உலகத்துல உள்ள அத்தனை பேரும் வர முடியும். மற்ற உலகியல் யூனிவர்சிட்டிக்குள்ள எல்லாரையும் விட மாட்டாங்க. அங்க ஒண்ணும் கிடைக்கவும் செய்யாது. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ஏழையா இருக்கிற நீங்க உலகத்தின் மகாராஜாவாகிறீங்க. மறைமுகமாக உலகத்தை சொர்க்கமாக்கி இருக்கிறீங்க. இறைவனும் மறைமுகமா இருக்கிறார், கிருஷ்ணர் மறைமுகமா இருக்க முடியாதான? கிருஷ்ணர் கீதையை சொல்லிட்டாருன்னு தப்பா சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் அங்க இளவரசனோட தான் டான்ஸ் ஆடுவாரே தவிர பிரஜைகளோட டான்ஸ் ஆட மாட்டாரு. நீங்க எப்படி வேணாலும் உட்காரலாம், இருந்தாலும் அந்த பத்மாசனத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும், கம்பீரமா இருக்கும். ஆனா அப்படிதான் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. எப்படி கடந்த 100 வருஷத்துல கடகடன் டெக்னாலஜி உயர்வாச்சோ அதே மாதிரி அங்க தங்க மாளிகைகள்லாம் கடகடன் உருவாக்கப்படும். தங்க புஷ்ப விமானத்துல போய் தங்கத்தை நிறைச்சிட்டு வந்து தங்க மாளிகை கட்டுவாங்க. அது எப்படின்றத காட்சியா பாபா காட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு தங்க காசுடைய விலை 100,000,000 ரூபான்னு இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சொர்க்கத்துல 1 பைசா மதிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமா ஆயிடும் எல்லாமே. உங்க மகள் ஞானத்தை கேட்கல, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறதுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஆனா பொண்ணு பையனா இருந்தா அவனே சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. சொல்றாரு, கல்யாணத்துக்கு போறீங்கன்னா போய் சேவை செய்யுங்க. சாப்பிடுற கூப்பிடுறாங்கன்னா பழத்தை மட்டும் எடுத்துக்கிறோம், பழத்தை சாப்பிட்டுருங்க. பாபா நினைவுல இருந்து சாப்பிட்டீங்கன்னா அதுவும் தூய்மையாகும், மற்றது சாப்பிட வேண்டாம். வரதானத்துல பாபா சொல்றாரு, ஒரு வினாடியும் பல கோடியை நீங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய யுகம், சம்பாதிக்க முடியும். அதனால ஒரு வினாடி கூட வீணாக்காதீங்க. இப்ப விட்டா எப்பவுமே கிடையாது. அந்த மாதிரி சம்பாதிக்கிற குழந்தை தான் பாபாவுக்கும் பிடிக்கும், பெருமைப்படுவாரு. ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, உங்களுடைய மற்றும் மற்றவர்களுடைய சீர்கெட்ட காரியம் நடத்தை மனநிலை அனைத்தையும் மாத்தணும் அப்படின்னா சுப எண்ணத்தின் மூலமாக முடியும். அதன் மூலமாக மற்ற மனநிலை சமஸ்காரம் காரியம் அனைத்தையும் உயர்ந்ததா செய்யறது தான் இருக்கிறதுல மிக உயர்ந்த சேவை. இல்ல எண்ணங்கள் மூலமா செய்யறோம் இல்லையா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.